அவருடைய விலையேறப்பெற்ற வார்த்தையை ஆராயும்படிக்கு. அதாவது நான் சற்று முன்னர் உள்ளே வந்தபோது நான் இரண்டு வேதாகமங்களை எடுத்துக்கொண்டு வந்தேன். இங்கே பின்னால் அமர்ந்துள்ள ஒரு பெண்மணியோடு எனக்கு ஒரு சிறு பேட்டி இருந்தது. நான் இந்த இரண்டு வேதாகமங்களில் இருந்தும் எடுத்து பிரசங்கித்திருப்பதினால் இது ஒரு நல்ல அழகான பாடப்பொருளாய் இருக்க வேண்டியதாய் உள்ளது என்று நான் அந்த பெண்மணியிடத்தில் கூறியிருந்தேன். ஆனால் இது ஒரு மூல கிரேக்க வேதாகமாய் உள்ளது. எனவே நான் இதிலிருந்து இன்றிரவு ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். இது ஒரு அதாவது இது வார்த்தைக்கு வார்த்தை மூல கிரேக்க பாஷையில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. இது எனக்கு தொடர்ந்து மிகவும் உதவியாகவே இருந்து வருகிறது. நான் இதிலிருந்து ஒரு காரியத்தை அப்படியே வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் இப்பொழுது இந்த எபிரேய புத்தகத்தை ஆழ்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இப்பொழுது உண்மையாகவே ஆழமான பொருள்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் சகோதரன் நெவில் அவர்களிடத்தில் ஜனங்கள் தங்களுடைய தலையை சொரிந்து நாங்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை என்று கூறின அந்த பாகத்திற்குள்ளாகவே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறினேன். புரிகிறதா? அந்த விதமான மாதிரிக்குள்ளாகவே நாம் செல்கிறோம். அங்குதான் நாம் அதை விரும்புகிறோம். யாரோ ஒரு ஊழியக்காரர் என்னிடத்தில் கூறினார். அதாவது அவர் நல்லது, ஆனால் இப்பாடத்தில் ஏராளமானோர் தங்களுடைய தலையை சொரிந்து கொள்வார்கள் என்று நான் யூகிக்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது நானோ அந்த விதமாகத்தான் நாங்கள் அதை பிரசங்கிக்க விரும்புகிறோம் என்று கூறினேன். புரிகிறதா? வேதம் ஒரு பொருளை மாத்திரமே உடையதாக இருக்க முடியும். அது இரண்டு விதமான பொருள்களை உடையதாக இருக்க முடியாது. வேதாகமத்தின் ஒரு பாகம் ஒரு காரியத்தை கூற வேதாகமத்தின் மற்றொரு பாகமோ மற்றொன்றை கூறுமையானால் அப்பொழுது அது தவறாகும். புரிகிறதா? அது எல்லா வழியினூடாகவும் ஒரே காரியத்தையே கூற வேண்டும். ஆனால் வேதாகம ஆய்வில் இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்பது நினைவிருக்கட்டும். ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய புத்தகமாய் உள்ளது. இது ஒரு மேற்கத்திய புத்தகம் அல்ல, இது ஒரு கிழக்கத்திய புத்தகமாகும். இதை ஒரே ஒருவர் மாத்திரமே வியாக்கியானிக்க முடியும். அது பரிசுத்த ஆவியானவராகும். நாம் ஒவ்வொருவரும் நாம் அதில் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதையே கூற விரும்புகிறோம் என்பதை நான் அறிவேன். இப்பொழுது ஒவ்வொரு வேத வாக்கியமும் முரண்பாடின்றி ஒரே விதமாக அமைந்திருக்குமானால் அப்பொழுது அது பரிசுத்த ஆவியாய் உள்ளது. அது சரிவர பொருத்தமாய் அமைந்திராமல் இங்கே ஒரு கருத்து வேறுபாடும் இங்கு சற்று கருத்து வேறுபாடும் இருக்குமாயின் அப்பொழுது நம்முடைய நம்பிக்கையில் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஓ, அது ஒரு ஆச்சரியமான புத்தகமாய் உள்ளது. இப்பொழுது நாம் ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் இதை செய்யும்படி நான் விரும்புகிறேன். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் ஒய்வாம் என்ற இடத்திற்கு அதிகாலை புறப்பட்டு செல்ல வேண்டியதாய் உள்ளது. எனவே எங்களுக்காக ஜெபியுங்கள். அடுத்த வாரம் இங்கே சகோதரன் கிரஹாம் ஸ்டெர்லிங் அவர் இங்கிருக்கிறார். நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவர் அறிவிப்பு செய்ததை கேட்டேன். இந்த சபை அவருடைய எழுப்புதல் கூட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க உள்ளது. தேவன் அவருக்கு அதிகமான அளவுக்கு அதிகமான பெரிய எழுப்புதலை அளிக்கும்படி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரன் கிரஹாம் அவர்கள் இங்கே சார்ல்ஸ் டவுனில் உள்ள சகோதரன் ஜூனியர் கேஷ் அவர்களுக்காக ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்தினார். அப்பொழுது அங்கே 100 பேர் கிறிஸ்துவை ஏற்று மனமாற்றம் அடைந்தனர் என்று நான் நினைக்கிறேன். 84 பேர் கிறிஸ்துவை ஏற்று மனமாற்றம் அடைந்திருந்தனர். ஆகையால் அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். ஆனால் இங்கே இந்த இடத்தில் 584 பேர் கிறிஸ்துவ ஏற்று மனமாற்றம் அடைவார்கள் என்று நாம் நம்புகிறோம். சகோதரன் கிரஹாம் என்னை இன்று காலை சந்தித்து இப்பொழுது சகோதரன் பில் அவர்களே, நான் இங்கே இந்த கூடாரத்திற்கு எதிராக மற்றொரு ஊழியத்தை துவங்குவதற்காக இங்கு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நான் நிச்சயம் நம்புகிறேன். ஏனென்றால் நான் இந்த கூடாரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறேன் என்று கூறினார். அவர் இங்கிருந்து ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய இதயத்தில் உணர்கிறார். அதை செய்யும்படி கர்த்தர் அவரை வழிநடத்துகிறார். அவர் கிறிஸ்துவை ஏற்று மனமாற்றம் அடைந்தவர்களை அழைத்து இங்கே ஒரு சொந்த சபை உள்ளது, எனவே மனம் மாறிய நீங்கள் இந்த சபைக்கு செல்ல விரும்பினால் அங்கு செல்லுங்கள் என்று அங்கு திரளாக அனுப்புகிறார். கிறிஸ்தவர்களாய் இருக்கின்றபடியால் நம்மால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தோடும் அவருக்கு ஆதரவளிப்பது நம்முடைய கடமையாய் உள்ளது. சகோதரன் கிரஹாம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனவே தேவனுடைய ராஜ்யத்துக்கான இடக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நம்மால் எந்த வழியிலாவது முழு ஒத்துழைப்போடு அவருக்கு உதவும்படிக்கு இந்த சபையிலிருந்து முழு அனுமதியோடும் இங்கே சகோதரன் கிரஹாம் அவருடைய கூட்டத்திற்கு வரும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். சகோதரன் கிரஹாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பெரிய கூட்டங்களை அளிப்பாராக. அவர் எப்பொழுது முடிக்கப் போகிறார் என்று அவருக்கு தெரியாது, அவர் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் சகோதரன் கிரஹாம் என்னை போன்று அதில் அநேக இன்பங்களையும் இடர்பாடுகளையும் உடையவராயிருக்கிறார். அந்த விதமாகவே வாழ்க்கை ஓடுகிறது. நீங்கள் இடர்பாடுகளினூடாக சென்ற பிறகு அது உங்களுக்கு ஏற்படுகின்ற இன்பங்களினால் உற்சாகப்படுத்துகிறது. ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைந்து அங்கே கீழே விழுந்து கிடப்பானேயானால் அவன் ஒரு கோழையாயிருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் எழுந்திருக்க முயற்சிக்கும் போதே எனக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அது உண்மையே. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். இப்பொழுது வருகின்றதான இந்த வார கூட்டத்தை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது இந்த எபிரேய புத்தகத்தில் இன்றிரவு நாம் பின்னணியை எடுத்துக் கூறப்போவதில்லை. இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு சகோதரர் நெவில் அறிவிப்பார். எனவே நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திற்காக நாம் வர வேண்டுமா என்பதை இங்குள்ள சகோதரன் காக்ஸ் அல்லது வேறு சிலர் அவர் அதை அறிந்து கொள்ளும்படி செய்வார்கள். அவர் அதை வானொலியில் அறிவிப்பார். நீங்கள் எல்லோரும் மற்றும் உங்களுடைய அண்டை விட்டார் யாவரும் இப்பொழுது அவருடைய வானொலி நிகழ்ச்சியை கேட்கும்படி அழைப்பு விடுக்கிறோம். நான் உண்மையாகவே சகோதரர் நெவில் அவர்களின் நால்வர் குழு பாடுவதையும் அவர்களுடைய பிரசங்கத்தையும் கேட்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தினால் நான் அதை கூறவில்லை. நான் அதை அவ்வாறு கூறுவேனே ஆனால் அப்பொழுது நான் அதை இருதயத்திலிருந்து பொருட்படுத்தி கூறவில்லை என்பதாகும். அப்பொழுது நான் ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பேன். அது உண்மை. அப்படியானால் நான் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் நான் அதை பொருள் உணர்ந்து கூறுகிறேன். அவர் மறித்த பின்பு நான் அவருக்கு ஒரு பெரிய மலர்வளையம் சுட்டுவதை விட இப்பொழுது அவருக்கு ஒரு சிறு ரோஜாமர் அரும்பிலை தரவே விரும்புகிறேன். ஒரு சமயம் நான் வாசலில் இருந்து அங்கே வெளியே நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி அருகில் நடந்து வந்து, ஓ சகோதரன் பிரணாம், நான் எப்படியா இந்த செய்தியை கேட்டு மகிழ்ந்தேன் என்று கூறினாள். அதற்கு நானும் உங்களுக்கு நன்றி என்றேன். அது என்னை நல்ல விதமாக உணர செய்தது. வேறு யாரோ ஒருவர் என் அருகில் வந்து, சகோதரன் பிரணாம், நான் அந்த செய்தியை கேட்டு மகிழ்ந்தேன் என்றார். அதற்கும் நான் உங்களுக்கு நன்றி என்றேன். தேசத்தின் வடபாகத்திலிருந்து இங்கே வந்திருக்கிற ஒரு சிறு பிரசங்கியார் அங்கிருந்தார். அவர், தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜனங்கள் அதை போன்று என் பேரில் புகழ்ச்சியாய் பேசுவதை நான் விரும்புகிறதில்லை என்று கூறினார். அப்பொழுது நான் அதை கேட்க விரும்புகிறேன் என்று கூறினேன். மேலும் நான் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு வித்தியாசம் தான் உண்டு. நான் அதை குறித்து நேர்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினேன். அது உண்மை. நாம் எல்லோருமே நம்மை குறித்து கூறப்படுகின்ற அருமையான வார்த்தைகளை கேட்க விரும்புகிறோம். எனவே அதை குறித்து அருமையான வார்த்தைகளை கூறுவது அருமையாய் உள்ளது என்றே நான் எண்ணுகிறேன். உங்களை குறித்து அருமையான வார்த்தைகளை யாராவது கூற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மற்றவர்களை குறித்து அருமையான வார்த்தைகளை கூறுங்கள். அந்த விதமாகவே அதை செய்ய வேண்டும். அப்பொழுதே நீங்கள் உங்களால் ஒவ்வொருவரை பற்றியும் கூற முடிந்த மிக அருமையான காரியங்களை எப்பொழுதும் கூறுவீர்கள். அதுவே வாழ்க்கை சக்கரத்தை நல்ல முறையில் சுழலச் செய்கிறது. இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த மகத்தான தேவனுடைய ரகசியங்களுக்குள் மிக மிக ஆழமாக சென்று பார்க்க போகிறோம் என்பதே இதை குறித்து என்னுடைய கருத்தாய் உள்ளது. நாம் மெல்கிசேதேக்கு என்ற பாடத்திற்குள்ளாக சென்று அவர் யாராயிருந்தார் என்றும், அவர் எங்கிருந்து வந்தார் என்றும், அவர் எங்கே சென்றார் என்றும், அவருக்கு என்ன சம்பவித்தது என்றும், மற்றும் மெல்கிசேதேக்கு குறித்த எல்லாவற்றையுமே பார்க்க போகிறோம். இப்பொழுதோ கடந்த புதன்கிழமை இரவு சகோதரர் நெவில் அவர்கள் அதிகாரத்தின் முடிவில் கர்த்தராகிய இயேசுவின் ஒப்புயர்வற்ற தெய்வீக தன்மை மற்றும் ஆசாரித்துவத்தின் பேரில் பேசினார். எபிரேய நிருபத்தின் துவக்கத்திலோ பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்றே ஆரம்பிக்கிறது. அதன் பின்னர் அவன் தொடர்ந்து எழுதிக்கொண்டே வந்து அவர் யாராய் இருந்தார் என்ற மாதிரியை கூற துவங்கி பின்னர் ஐந்தாம் அதிகாரத்துக்கு முடிவிலே அவரை கொண்டு வருகிறார். அதன் பின்னர் ஆறாவது அதிகாரத்தின் துவக்கத்திலோ நாம் இதை இந்த காலையில் நம்முடைய பாடத்தில் கற்றறிந்தோம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களை நாம் விட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக. எத்தனை பேர் பூரணமாகுதல் என்பதன் பேரிலான செய்தியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்? பூரணமாகும்படி கடந்து போவோமாக. அதுவே இந்த காலையில் எபிரேயர் ஆறாவது அதிகாரத்தில் உள்ள நம்முடைய செய்தியாக இருந்தது. இப்பொழுது நாம் அந்த உண்மையான பாகத்திற்கு சென்று துவங்கும்படியாக அந்த இடத்திற்குள்ளாக செல்ல அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஓ, நாம் யாவரும் இந்த காரியங்களின் பேரில், அதாவது கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையின் பேரிலும், அவர் தேவகுமாரனாய் இருப்பதன் பேரிலும், அவர் எப்படி தேவனோடு இருந்தார் என்பதன் பேரிலும், தேவன் எப்படி அவரோடு இருந்தார் என்பதன் பேரிலும், எப்படி அவர் தேவனுக்குள் இருந்தார் என்றும், எப்படி தேவன் அவருக்குள் இருந்தார் என்பது போன்றவர்களின் பேரில் ஒத்துப்போக முடியும். நாம் யாவரும் அதன் பேரில் ஒத்துப்போகிறோம். ஆனால் இப்பொழுது இங்கிருந்து நாம் எப்படி ஒத்துப்போக போகிறோம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகையால் அது என்னவா இருந்தாலும் இன்னும் ஒரு சில இரவுகளில் நீங்கள் அதை குறித்து என்ன கருதுகிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு ஒரு சிறு குறிப்பு எழுதி என்னிடத்தில் கூறும்படியான ஒரு வாய்ப்பினை நாங்கள் உங்களுக்கு அளிக்கப் போகிறோம். அப்பொழுது நான் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியதாயிருக்கும். என்னால் அவர்களுக்கு பதிலளிக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது நான், சகோதரன் டெபில், நீர் அதை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று கேட்பேன். பின்னர் நான், அதோ அவர் இருக்கிறார், அவரே அதற்கு பதிலளிக்கட்டும் என்பேன். அப்பொழுது அவர் மூல கிரேக்க வேதாகமத்திலிருந்து வாசித்து காண்பிக்கப் போகிறார். நானும் கூட அதை வாசிக்கும்படியான நேரமாகவே இது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது நாம் அமர்ந்து உண்மையான உத்தமத்தோடு இருந்தால் நலமாயிருக்கும். ஏனென்றால் நாம் உண்மையாகவே ஒரு நோக்கத்திற்காகவே வருகிறோம். அது கற்றுக்கொள்வதற்காகவே ஆகும். நானும் கூட கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலோ அது வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று எழுதப்பட்டுள்ளது. அது வேத வாக்கியத்தை வேத வாக்கியமே வியாக்கியானிக்க வேண்டும் என்று பொருள்படுத்துகிறது. புரிகிறதா? ஒவ்வொரு வேத வாக்கியமும் மற்ற வேத வாக்கியத்தை வியாக்கியானிக்க வேண்டும். அது முழு வேதாகமத்தினூடாகவும் ஒரு மகத்தான காரியத்தை உண்டு பண்ணும்படியா இருக்க வேண்டும். காரணம், தேவனால் மாற முடியாது. ஏனென்றால் அவர் மாற முடியாத தேவனாயிருக்கிறார். இப்பொழுது விட்டு. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களை நாம் விட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக. பவுல் கூறுகிற அந்த காரியங்கள் எனக்கு பிடிக்கும். பவுல் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் தரித்திருக்க விரும்பின ஒரு நபராய் ஒருபோதும் இருந்ததே இல்லை. அவன் ஆழமாய் செல்லவே விரும்பினான். ஒரு முறை வேதத்தில் அவன், நான் பின்னானவைகளை மறந்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றான். பார்த்தீர்களா? அவன் லக்கை நோக்கி தொடர்கிறான். இங்கே அவன் கூறினதோ, இப்பொழுது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களை மறந்து அவர் யாராய் இருந்தார், அவர் என்னவாய் இருந்தார், பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்பொழுது நாம் முதலில் நாம் பூரண சர்க்குணராய் இருக்க முடியுமா என்று நாம் கண்டறிய விரும்பினோம். இயேசு தேவன் பூரண சர்க்குணராய் இருந்தது போல நாமும் இருக்க வேண்டும் என்று மத்தேயு 5:28 கூறினதை இந்த காலையில் வேத வாக்கியங்களில் நாம் கண்டறிந்தோம். அவ்வாறு பூரண சர்க்குணராய் இருக்கவில்லை என்றால் நாம் செல்லவே மாட்டோம். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தோம் என்பதை நாம் கண்டறிகிறோம். நம்மை குறித்து ஆரோக்கியமான ஒரு நல்ல காரியமும் இல்லாமல் இருக்கும் போது நாம் எப்படி பூரண சர்க்குணராய் இருக்க முடியும்? இப்பொழுது நாம் இங்கே கண்டறிவது என்னவென்றால், வேத வாக்கியத்தை கொண்டே எடுத்து படிக்கும் போது இயேசு ஒரே பலியினாலே தம்முடைய சபையை என்னென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்பதை கண்டறிகிறோம். அப்படியானால் நாம் கிறிஸ்துவின் மூலமாக பரிபூர்ணமாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மூலமாக நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மூலமாக ஒருபோதும் மரிக்கவே மாட்டோம். நாம் கிறிஸ்துவின் மூலமாக மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனை கண்டடைந்தோம். எந்த சபையினுடாகவும் அல்ல, எந்த ஸ்தாபனத்தினுடாகவும் அல்ல, எந்த அற்புதமான காரியத்தினாலும் அல்ல, அந்நிய பாஷைகள் பேசுவதன் மூலமாய் அல்ல, சத்தமிடுவதன் மூலமாய் அல்ல, குலுக்குவதன் மூலமாய் அல்ல, ஆவியில் நடனமாடுவதன் மூலமாய் அல்ல, ஆனால் கிருபையினாலே ஜீவனை கண்டடைந்தோம். தேவன் தமக்கு சித்தமானவர்களை அழைக்கிறார். அவை யாவும் தெரிந்து கொள்ளுதலின் மூலமாகவே என்பதை நாம் கண்டறிகிறோம். அதாவது அது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவனால் அல்ல. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் என்பதை நாம் கண்டறிகிறோம். தேவன் ஒருவரை முதலில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இயேசுவிடத்தில் வரமாட்டான். ஆகையால் எப்படியாயினும் அதனோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உள்ளது? உங்களுக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் மொத்தத்தில் காட்சிக்கு வெளியே இருக்கிறீர்கள். மனிதன் ஒருபோதும் தேவனை தேடவில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். அது தேவன் மனிதனை தேடுகிறதாகவே உள்ளது. ஆகையால் தேவன் மாத்திரமே நித்திய ஜீவனின் ஆதாரமாய் இருக்கிறார் என்பதை நாம் கண்டறிகிறோம். நித்தியமாய் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது என்பதை நாம் கண்டறிந்தோம். ஆகையால் நரகத்திற்கு ஒரு துவக்கம் உண்டு என்றும் அதற்கு ஒரு முடிவும் உண்டு என்றும் நாம் கண்டறிகிறோம். அங்கு எவருமே, அதாவது நரகம் என்னென்றைக்குமாய், ஆம் என்னென்றைக்குமானதாய் இருக்கிறது என்று கூறவே முடியாது. ஆனால் அது நித்தியமானதல்ல. சதா காலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட காலம் என்பதாகும். வேதம் சதா காலம் என்று கூறுகிறது. நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்து பார்த்தால் சதா காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் என்று பொருள்படுகிறது அல்லவா என்பதை கண்டறியலாம். யோனா மீனின் வயிற்றில் எந்தென்றும் இருந்தான் என்று கூறினார். மற்ற அநேக வேத வாக்கியங்களும் எந்தென்றும் என்பதை ஒரு குறிப்பிட்ட கால அளவையே பொருட்படுத்தி கூறுகின்றன. ஆனால் நித்தியம் என்பது என்றென்றுமானது. அதாவது என்றென்றுமாய், 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 என்றென்றுமாய் என்பதாகும். அது நித்தியமானதாய் உள்ளது. நரகம் நித்தியமானதல்ல என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆனால் குறிப்பிட்ட கால வரையறையை கொண்டதாய் உள்ளது. அந்த காரணத்தினால்தான் இப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் நீங்கள் குழப்பமடைவீர்கள். இப்பொழுது அந்த காரியங்களுக்கு துவக்கம் இல்லாதிருந்தது என்பதும் முடிவும் இல்லாதிருக்கிறது என்பதும் நினைவிருக்கட்டும். ஆகையால் இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு. என்றென்றைக்குமா? அது சரியாக தொனிக்கிறதா? இல்லையே. நித்திய ஜீவன் உண்டு. நித்தியம் என்ற வார்த்தை தேவனாய் உள்ளது. அந்த வார்த்தை மூல கிரேக்க வேதாகமத்தில் சரியாக இங்கே ஜோயி, உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஜீவன் என்று உள்ளது. தேவன் நித்தியமானவராய் இருக்கிறது போலவே நீங்களும் நித்தியமானவராய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனையே உங்களுக்குள்ளாக பெற்றிருக்கிறீர்கள்.
Your old nature died, the nature of the world, and you become a new creation.
உங்களுடைய பழைய சுவாபம், உலகத்தின் சுவாபம் மரித்து போய்விட்டது. நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாகி விட்டீர்கள். உங்களுடைய வாஞ்சைகள் தேவன் உங்கள் நாசியிலே சுவாசத்தை ஊதின போது, நீங்கள் பிறந்தபோது துவக்கத்தில் கொண்டிருந்த அந்த பழைய ஜீவியத்தின் அந்த பழைய மாம்ச பிரகாரமான சுவாபம் மரித்துவிட்டது. அதற்கு ஒரு துவக்கம் இருந்தது, அதற்கு ஒரு முடிவும் இருந்தது. எனவே அது மரித்து போய் என்னென்றைக்குமாய் அந்த பழைய சுவாபத்தோடு ஒழிந்து போய்விட்டது. தேவன் புதிய சுவாபத்தோடு உள்ளே வந்தார். அப்பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சமாதானம், பொறுமை, சாந்தம், தயவு முதலியன உட்பிரவேசித்தன. அது மனக்காழ்ப்பு, கோபம், பகைகள், வைராக்கியம், சண்டை மற்றும் உள்ள எல்லா காரியங்களின் சாணத்தையும் எடுத்துக்கொண்டது. நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்படும் போது ஜீவனானது அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. உங்களுக்கு இது புரிகிறதா? உண்மையாகவே இப்பொழுது கூர்ந்து கவனிக்கிறீர்களா? ஆகையால் கவனியுங்கள். ஒரே ஒரு நித்திய ஜீவனின் ரூபம் மாத்திரமே உண்டு. அதை கண்டறியுங்கள். அது தேவன் மாத்திரமே நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார் என்பதாகும். வேதம் அவ்வண்ணமாகவே கூறியுள்ளது. தேவன் மாத்திரமே நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார். ஒரு மனிதன் நரகத்தில் என்னென்றுமாய் வேதனையுறப் போவதாய் இருந்தால் அப்பொழுது அவன் தேவனை, நித்தியத்தை உடையவனாய் இருக்க வேண்டும். ஆனால் நான் அதாவது அங்கு அதை கூறுவது இப்பொழுது எரிகின்ற நரகம் ஒன்று இல்லை என்று நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை என்பது நினைவிருக்கட்டும். அக்னியும் கந்தகமும் கொண்டு எரிகிற ஒரு நரகம் உண்டு. அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். அக்னியினாலும் கந்தகத்தினாலுமான ஒரு தண்டனை. அது ஒருகால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் நீடித்திருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஏனென்றால் நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒவ்வொரு காரியமும் அதே தேவனிடத்தில் தான் ஆதியில் இருந்தது. ஒவ்வொரு காரியமும் தேவனிடத்தில் இருந்துதான் வந்தது. அதே ஆவி, அன்பின் ஆவியை எடுத்துக்கொண்டால் அது சுத்தமான, கலப்படமற்ற, தேவனுடைய மகத்தான ஊற்றாயிருந்தது. அதில் இருந்து ஒரு தாறுமாறாக்கப்பட்ட அன்பு உண்டானது. அதன் பின்னர் அது மானுட அன்பிற்குள்ளாக வந்தது. அதன் பின்னர் அது பாலியல் அன்பிற்குள்ளாக வந்தது. அதன் பின்னர் அது மற்ற அன்புகளுக்குள்ளாக வந்து அப்படியே தொடர்ந்து அது அசுத்தத்திற்குள்ளாக மாறுகிற வரையில் தாறுமாறாய் கொண்டே போகிறது.
But all those things had a beginning. And someday it'll wind right straight.
ஆனால் அந்த எல்லா காரியங்களுக்கும் ஒரு துவக்கம் இருந்தது. என்ற ஒரு நாள் அது நேராக திரும்பவும் மூல அன்பிற்குள்ளாக திரும்பும். அது நித்தியமானது. அங்கு இச்சை, மானிட அன்பு, உணர்ச்சிகரமான அன்பு, அந்த எல்லா அன்புகளுமே ஓய்ந்து போய்விடும். இந்த எல்லா பாவனை விசுவாச நம்பிக்கைகளும் ஓய்ந்து போய்விடும். ஒரே ஒரு உண்மையான விசுவாசம் தான் உண்டு. மற்ற யாவும் ஓய்ந்து போய்விடும். அவைகள் இந்த உண்மையான ஊற்றிலிருந்து தாறுமாறாக்கப்பட்டவைகளாயிருந்தன. ஆகையால் நரகம், வேதனை, வேதனையோ நித்தியமானதல்ல. பாவத்தின் காரணமாகவே வேதனை கொண்டு வரப்பட்டது. பாவமே வேதனையை அறிமுகப்படுத்தியது. பாவமானது முடிவுறுகின்ற போது வேதனையும் கூட முடிவுற்றுவிடும். கிறிஸ்துவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுக்கு அங்கே நரகத்தில் ஒரு நேரம் உண்டாயிருக்கும். அவர்கள் ஒருகால் கோடான கோடி ஆண்டுகள் தண்டிக்கப்படலாம். ஒருகாலது கோடா கோடி ஆண்டுகளாயிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாது, என்னால் அதை கூற முடியாது. ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் அதற்கு ஒரு முடிவு உண்டாகும். ஏனென்றால் அது நித்தியமானதல்ல. இப்பொழுது நாம் பூரணமாகதலை நோக்கி தொடர்ந்து செல்லப் போகிறோம். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக செல்லும் போது கவனியுங்கள். சத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு. இப்பொழுது கவனியுங்கள், நாம் இரண்டு காரியங்களை பெற்றுள்ளோம். இப்பொழுது நாம் இங்கு ஒரு விவகாரத்தை பெற்றுள்ளோம். இப்பொழுது நாம் இங்கேதான் சரியாக சில பெரிய கருத்து வேறுபாடுகளை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். இப்பொழுது விவகாரமானது எங்கு உள்ளது என்பதை நீங்கள் காண வேண்டும். பவுல் இங்கு கிருபையிலிருந்து நியாயப்பிரமாணத்தை பிரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். நாம் இரண்டு விவகாரங்களை பெற்றுள்ளோம். ஒன்று மாம்ச பிரகாரமானது, மற்றொன்றோ ஆவிக்குரிய பிரகாரமானது. பவுல் இரண்டிற்கும் இடையே உள்ள மாறுபாட்டை யூதர்களுக்கு காண்பிக்கும்படியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிருபம் எபிரேயர்களுக்கானதாய் உள்ளது. எல்லா எபிரேயர்களுக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிற்கும் மாதிரியாய் உள்ளது என்பதை காண்பிக்கவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையால் நீங்கள் இங்கே இந்த ஆய்வின் கீழ் இரண்டு விவகாரங்களை பெற்றுள்ளீர்கள். இப்பொழுது நான் வாசிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது பவுல் கூறினான், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களை நாம் விட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்பொழுது நாம் எப்படி பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த காலையில் நாம் புரிந்து கொண்டோம். பரிபூர்ணமாக்கப்பட்டு முற்றிலுமாக கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாயிருக்கிறோம். நம்மில் ஒரு பாவமும் இல்லை. நீங்கள் சோதனைக்கு அப்பாற்பட்டிருக்கிறீர்களா? இல்லையே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறீர்களா? ஆமையா. ஆனால் அதே சமயத்தில் நாம் அவருக்குள் இருக்கின்றபடியால் நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் இனி ஒருபோதும் நம்மை நியாயந்திருக்க முடியாது. அவ்வாறு நியாயந்திருத்தால் நீதியாயிருக்க முடியாது. அவர் நம்மை அவருக்குள் ஏற்கனவே நியாயந்தீர்த்து விட்டார். அவர் கிறிஸ்துவை நியாயந்தீர்த்த போது அவர் என்னை நியாயந்தீர்த்தார். அவர் உங்களை நியாயந்தீர்த்தார். அவரால் என்னை மீண்டும் நியாயந்தீர்க்க முடியாது. ஏனென்றால் அவர் என்னுடைய நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய கைகடிகாரத்தை அடகு கடையிலிருந்து மீட்டுள்ளதை காண்பிக்கும்படியான ஒரு ரசீதை வைத்துள்ளேன். எனவே நான் ஒரு ரசீதை வைத்திருக்கும் போது அதை மீண்டும் ஒரு முறை யாரேனும் அடகு கடையிலிருந்து மீட்க முயற்சிக்க வேண்டுமா? நான் அதை மீட்டிருக்கிறேனே. பிசாசு என் மேல் தண்டனையை போடும்படி முயற்சித்தால் அப்பொழுது நான் மீட்கப்பட்டுள்ளதை காண்பிக்கும்படியான ஒரு ரசீதை வைத்துள்ளேன். ஆமையா, இனிமேல் நியாயத்தீர்ப்பே இல்லை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கிரை தீர்ப்பு குப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு பெற்றிருக்கிறார். அதுவே என்னுடைய ரசீது. அவர் வாக்குத்தத்தை அளித்தார். இப்பொழுதோ இந்த விவகாரம் இங்கே உள்ளது. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அந்த வார்த்தை மீண்டும் பயன்படுத்தப்பட்டதை நீங்கள் கவனித்தீர்களா? நாம் அதை இந்த காலையில் நித்திய நியாயத்தீர்ப்பு என்று உபயோகித்தோம். தேவன் ஒருமுறை பேசுகிற போது அது நித்தியமாயிருக்கிறது. அது துணுக்களவும் மாற்றப்பட முடியாது. ஆகையால் நியாய தீர்ப்பு நித்தியமானதாயிருக்கிறது. அது எப்பொழுதுமே நியாய தீர்ப்பாயிருக்கிறது. நாம் எந்த தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஒரு சந்ததி ஜீவிக்கும், ஒரு பிரமாணம் ஜீவிக்கும். அது என்னென்றுமாய், அது என்ன காலமாய், இது மற்ற எதுவாயிருந்தாலும் சரி, ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்னமும் நித்தியமானதாயிருக்கிறது. அவர் அவ்வாறு கூற வேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் அவர் வார்த்தையை உரைத்தார். தேவன் ஒரு வார்த்தையை உரைக்கிற போது அது நித்தியமானதாய் இருக்க வேண்டியதாய் உள்ளது. அது உண்மை.
Let me read that out of the Greek for you. Listen how it reads. Therefore, leaving
இப்பொழுது நான் உங்களுக்காக அதை மூல கிரேக்க வேதாகமத்திலிருந்து வாசிக்கட்டும். அது எப்படி வாசிக்கப்படுகிறது என்பதை கவனியுங்கள். ஆகையால் கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்களை விட்டு பாவநிவர்த்தியானவர் நாம் நோக்கி செல்ல வேண்டிய இப்பொழுது என்னால் அதை வாசிக்க முடியவில்லை. அது தெளிவற்றதாய் உள்ளது. முறைமையை மீண்டும் போடாமல் இங்குதான் நாம் துவங்கினோம். மரணத்திற்கு காரணமாயிருக்கிற கிரியைகளான சீர்திருத்த முறையை மீண்டும் போடாமல் இப்பொழுது இந்த மூல கிரேக்க வேதத்திலோ எந்த வியாக்கியானமும் இல்லாமல் முற்றிலும் சரியாக உள்ளது. இது ஆங்கில மொழி வேதம் என்ன கூறுகிறதோ அப்படியே அதற்கான கிரேக்க வார்த்தை.
And it said, now we don't want, listen here, see, not laying down
அது நமக்கு தேவையில்லை என்று கூறியுள்ளது. இங்கே கவனியுங்கள், பாருங்கள். மரணத்திற்கு காரணமாயிருக்கிற கிரியைகளான சீர்திருத்த அஸ்திபாரங்களை மீண்டும் போடாமல் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சிந்தையில் புரிந்து கொள்வீர்களேயானால் நலமாயிருக்கும். அதாவது மரணத்திற்கு காரணமாயிருக்கிற சீர்திருத்த முறைமைகளை அவன் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். பவுல் மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பென்றுள்ள அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. சீர்திருத்த முறைமைகள் மரணத்தை விளைவிக்கின்றன என்பது சரியான வார்த்தைகளாயிருக்கின்றன. அதைத்தான் உண்மையாகவே பவுல் எழுதினார். அவன் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்தீர்களா? இப்பொழுது இந்த எல்லா காரியங்களும் ஞானஸ்தானம் போன்றவை. ஒருவர் பின்னோக்கியவாறும் ஒருவர் முன்னோக்கியவாறும், ஒருவர் பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலும் ஒருவர் இயேசுவின் நாமத்திலும் ஒருவர் இந்த விதமாகவும் அந்த விதமாகவும் ஞானஸ்தானம் பண்ணப்படுகின்றனர். இவை யாவுமே ஞானஸ்தானத்தை குறித்த வித்தியாசமான சிறு காரியங்களாயிருக்கின்றன. கைகளை வைக்குதலை குறித்து பார்த்தால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் கைகளை வைக்குதலின் பேரிலான வரத்தை பெற்றுக் கொண்டேன், அல்லேலூயா. நீங்கள் அதை இந்த விதமாக பெற்றுக் கொள்ள முடியும், அல்லேலூயா என்று கூறுகிறார்கள். அவை யாவற்றையும் ஒருவரும் தள்ளிவிட வேண்டும். ஏனென்றால் அது மரித்த கிரியைகள். இந்த சீர்திருத்தங்கள் சீர்திருத்தம் போன்றவை. புரிகிறதா? அவன் மற்றொரு வகுப்பினரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் அதிலிருந்து விலகிச் சென்று பூரணராகும்படி கடந்து போவோமாக என்றான். உங்களுக்கு அது புரிகிறதா? சபையானது இன்னமும் அந்த காரியங்களில் தாமதமாகவே பின்னாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தோம். ஆதிகால எபிரேய சபை நல்லது, நான் முழுக்கியானசாரம் பண்ணப்பட்டேன், நான் இதை பெற்றுவிட்டேன், இதை மற்ற இந்த எல்லா காரியங்களையும் பெற்றுவிட்டேன் என்று கூறவே முயற்சித்துக் கொண்டிருந்தது. அவனோ இப்பொழுது அவை யாவற்றையும் ஒருபுறம் தள்ளிவிடுவோம் என்றான். ஆனால் இப்பொழுது நாம் அதை செய்யக்கூடாது என்று அவன் கூறினானா? இப்பொழுது அதை குறித்து அவன் என்ன கூறினான் என்பதை கவனியுங்கள். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். மூல கிரேக்க வேதமும் அதே காரியத்தையே கூறியுள்ளது. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். பாருங்கள், தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஸ்தானங்கள், கைகளை வைக்குதல், மற்ற காரியங்கள், ஆனால் அது பரிபூர்ணமாயிருக்கவில்லை. அது மாம்ச பிரகாரமான சீர்திருத்தமாய் மாத்திரமே உள்ளது. அங்கேதான் சபைகள் இன்றைக்கு அந்த மாம்ச பிரகாரமான சீர்திருத்தத்தின் பேரில் நிறுத்திக் கொள்ளுகின்றன. ஒரு ஸ்தாபனம், ஓ நல்லது, தண்ணீர், ஞானஸ்தானம் என்ற வார்த்தை இதை பொருட்படுத்துகிறது, இது அதை பொருட்படுத்துகிறது என்று கூறுகிறது. அவர்கள் ஸ்தாபனங்களை அமைத்துக் கொண்டனர். ஒரு சாரார் தெளிக்கிறார்கள், மற்றொரு சாரார் ஊற்றுகிறார்கள், மற்றொருவர் முகத்தை முன்பக்கமாக முடுக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், மற்றொருவர் பின்பக்கமாக முடுக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். ஆக இந்த எல்லா காரியங்களுமே இருக்கின்றன. அவர்களில் சிலர் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கிறார்கள், சிலர் கைகளை வைக்குதல் மூலம் சிலரை அப்போஸ்தலர்கள் ஆக்குகிறார்கள், சிலரை தீர்க்கதரிசிகள் ஆக்குகிறார்கள். மறித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தல் அது சரிதான். கிறிஸ்துவின் ஒப்புயர்வற்ற தெய்வீக தன்மையை குறித்து பிரசங்கித்தல் அது சரிதான். ஆனால் அவன் இவை யாவும் சடங்காச்சாரமான சீர்திருத்தல்களாக இருக்கின்றன. நாம் வெறுமன சீர்திருத்தலையே செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக என்றான். உங்களுக்கு அந்த விவகாரம் புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது இங்குதான் ஆழமான பாகமே வருகிறது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்பொழுது பிரமாணக்காரராயிருக்கிற நீங்கள் உங்களுடைய சிந்தையில் இப்பொழுது என்ன நினைத்துள்ளீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள். புரிகிறதா? சரி, நான் அதன் பேரில் இருக்கிறேன். வேதம் அதை உறுதிப்படுத்துகிறது. அதாவது தேவன் ஒரு மனிதனை எப்போதாவது ரட்சித்திருப்பாரானால் அவன் நித்திய காலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதாகும். எனவே நீங்கள் அதற்கு வேறெந்த காரியத்தையும் கூற செய்ய முடியாது. அண்மையில் சில அடிப்படைவாதக்காரர்கள் என்னிடத்தில் வந்து, பிரணாம் பிரசங்கியாரே, நான் உங்களுடைய தவறு ஒன்றை பிடித்து விட்டேன், நான் உங்களுடைய தவறு ஒன்றினை பிடித்து விட்டேன், நீரோ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அவன் ஒருபோதும் இழக்கப்படவே முடியாது என்றீரல்லவா என்றான். அதற்கு நானும் அப்படித்தான் தேவன் கூறினார் என்றேன். அப்பொழுது அவன், நான் உங்களிடத்தில் ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். சவுல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான், அவன் தீர்க்க தரிசனம் முறைத்தான், அவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவனாக இருந்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் அபிஷேகிக்கப்பட்டவனாக இருந்தான் என்று வேதம் கூறியுள்ளது. அவன் தற்கொலை செய்து கொண்டான், எனவே அவன் இழக்கப்பட்டு போய்விட்டான் என்று கூறினான். அதற்கு நானோ, அவன் இழக்கப்பட்டு போய்விட்டானா என்று கேட்டேன். மேலும் நான், அவன் ரட்சிக்கப்பட்டான் என்றுதானே வேதம் உறுதியாக கூறுகிறது. அவன் தேவனுக்கு சத்துருவான பின்பும் அவன் அப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டிருந்தான், அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான் என்று வேதம் உரைத்துள்ளது. மொத்தத்தில் அவன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. ஒரு பெலிஸ்தியன் அவனை கொன்றான். அந்த பெலிஸ்தியன் சவுலை கொன்றதற்காக தாவீது அவனை கொன்று போட்டான். அவன் தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து தன்னுடைய ஈட்டி முனையில் சாய்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தானே அவ்வாறு செய்தும் அதனால் அவன் மரித்து போகவில்லை. எனவே ஒரு பெலிஸ்தியன் அவனை கொன்றான். சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீடம் சென்றபோது அவள் சாமுவேலின் ஆவியை கூப்பிட்டாள். ஏனென்றால் சாமுவேல் அப்பொழுது மகிமைக்குள் பிரவேசிக்காமல் இருந்தார். எனவே அவர் பாவத்தை போக்க முடியாத சிந்தப்பட்ட காளை வெள்ளாட்டுக்கள ரத்தத்தின் கீழ் பரதீசில் இருந்தார். ஆனால் அவர் மகிமைக்குள் பிரவேசிக்கும் வரையில் பரதீசி என்று அழைக்கப்பட்ட ஒரு சரத்தில் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது என்றேன். அங்குதான் கத்தோலிக்க ஜனங்களாகி நீங்கள் குழப்பமடைந்துள்ளீர்கள். புரிகிறதா? இப்பொழுது பரதீஸ் என்பதே கிடையாது. நாம் இப்பொழுது நேராக தேவனுடைய பிரசன்னத்திற்குள் செல்லுகிறோம். எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ சாமுவேலின் ஆவியை கூப்பிட்ட போது அங்கே அவர் வந்து நின்றார். அப்பொழுது அவள் மூங்குப்புற விழுந்து, நீர் ஏன் என்னை மோசம் போக்கினீர் என்று அவள் கேட்டாள். அங்கே சவுல் வெறுமன நின்று கொண்டிருக்கவில்லை. இல்லை, நான் சாமுவேலையே பொருட்படுத்தி கூறுகிறேன். சாமுவேல் தன்னுடைய தீர்க்கதரிசன வஸ்திரத்தோடு நின்றார். அவர் அப்பொழுதும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்பொழுது சாமுவேல், நீ என்னுடைய இளைப்பாறுதல் இருந்து என்னை அழைத்தது என்ன என்றும், தேவனுக்கு சத்ருவாய் இருக்கும் போது என்னிடத்தில் என்ன கேட்பானேன் என்றும் கேட்டார். அப்பொழுது சவுல், ஊரீம் என்னிடத்தில் இனிமேல் பேசாது, தீர்க்கதரிசியும் இனிமேல் இடத்தில் தீர்க்கதரிசனம் உடைக்க முடியாது, நான் ஒரு சொப்பனத்தையும் காண முடியவில்லையே என்றான். அதற்கு சாமுவேல், நீ தேவனுக்கு சத்ருவாக மாறிவிட்டாய், ஆனால் மற்றபடி நாளை நடக்கிற யுத்தத்தில் நீ மரித்து போவாய், நாளை இரவு இந்த நேரத்தில் நீ என்னோடு இருப்பாய் என்றார். எனவே சவுல் இழக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது சாமுவேலும் இழக்கப்பட்டவராயிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் ஒன்றாயிருந்தனர். நிச்சயமாக வேதம் அவர்னமே கூறியுள்ளது. இப்பொழுதோ நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், சத்தமிடலாம், உடனே குலுக்கலாம், அசைக்கலாம், சபையின் நடைப்பிரகாரங்களில் மேலும் கீடு மூடலாம். அதற்கு விரோதமாக ஒரு காரியமும் இல்லை. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிப்பதாக உங்களையே பாவனை செய்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஜீவியமே நிரூபிக்கும். இயேசு அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய வாயை திறந்து கூறாமலே இருந்தாலும் உங்களுடைய ஜீவியம் அதை நிரூபிக்கும். நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள் என்பதை அது நிரூபித்துவிடும். ஆனால் இந்த எல்லா செயல்களும் உணர்ச்சி வசப்படுதலும் சபையை சேர்ந்து கொள்ளுதலும் நான் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அல்லேலூயா, நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்பதை நான் அறிவேன் என்பதெல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூன்று முறை முன்பக்கமாக முழுகி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் அவ்வாறு எடுத்துள்ளேன் என்று கூறலாம். அது ஒன்றையுமே பொருட்படுத்துகிறதில்லை. பவுல் நாம் இப்பொழுது பூரணராகும்படி கடந்து போவோமாக என்றார். நாம் பரிபூர்ணமாக்கப்படுகிறது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் இதை ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் பரிபூர்ணமாக்கப்படுதல் தெரிந்து கொள்ளப்படுதல் என்பதாய் உள்ளது என்பதை நீங்கள் கண்டறியலாம். நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வேதாகமத்தை கொண்டு அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பேன். அது தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்டு தெரிந்தெடுத்ததாய் உள்ளது. எனவே அவர் முழு உலகத்தையும் மீட்பதற்கு அல்ல, அந்த ஜனங்களை மீட்கவே இயேசுவை அனுப்பினார். அவர் அவர்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக வந்து அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மகிமையில் அவரண்டை அவர் கொண்டு வரும்படியாக அவரால் செய்ய முடிந்த ஒரே வழி கிறிஸ்துவை அனுப்ப வேண்டியதாக இருந்தது. நீங்கள் நல்லது, ஒரு கால யாரோ ஒருவர் என்னை குறித்து உண்மையாகவே மோசமாக எண்ணலாம், ஒரு கால அவர்கள் வந்து ரட்சிக்கப்படலாம் என்று கூறும்படியாக தேவன் தம்முடைய உத்தியோகத்தை மிகவும் உறுதியற்ற முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படி தேவன் உங்களை கெஞ்சி மன்றாட வேண்டியதில்லை. எந்த கெஞ்சி மன்றாடுதலையுமே நீங்கள் தான் கெஞ்சி மன்றாடுதலை செய்ய வேண்டும், தேவன் அல்ல. ஆகையால் தேவன் முன்னறிதலின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அப்பாலே கரைதிரையற்றவர்களாய் சந்திக்கும்படிக்கு அவர்களை ரட்சிக்கவே கிறிஸ்து மரித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் உங்களை மகிமையில் கண்டார். அதைத்தான் வேதம் எபேசியர் முதலாவது அதிகாரத்தில் கூறியுள்ளது. 5:1 தேவன் முன்னறிவினால் முன்குறித்தார். இப்பொழுது தேவன் அதை செய்திருப்பாரானால் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்திருப்பாரானால் உலக தோற்றத்துக்கு முன்பே நாம் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அறிந்திருப்பார். அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொண்டு நம்மை மீட்க இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அதாவது 6000 ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் மகிமையில் அவருக்கு புகழ்ச்சியாய் பிரசன்னமாகும்படிக்கு அவர் நம்மை கண்டாரே. அப்படி இருக்க நீங்கள் எப்படி இழக்கப்பட முடியும்? இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். தேவன் இன்றிரவு உங்களை ரட்சித்து இன்றிலிருந்து 10 ஆண்டுகளில் உங்களை இழக்கப் போகிறார் என்பதை அறிந்திருந்தால் அப்பொழுது அவர் தம்முடைய சொந்த தீர்மானத்தையே தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார். முடிவற்ற சர்வ வல்லமையுள்ள நித்திய ஞானமுள்ளவரான தேவன் அப்பொழுது நீங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பீர்களா அல்லது நீங்கள் நிலைத்திருக்க மாட்டீர்களா என்பதை அறிந்திருக்கவில்லை என்பதாகும். அப்பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிற பொழுது நான் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுப்பேன். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று நான் பார்ப்பேன் என்று கூறினால் அவர் துவக்கம் முதல் முடிவு வரை அறிந்திருக்கவில்லை என்பதாய் உள்ளது. தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை குறித்து ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். அது நீங்களும் நானுமே இடர்கிறதாய் உள்ளது. தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போமா அல்லது நாம் என்ன செய்வோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது வேதம் ஏசா யாக்கோப்பை குறித்து கூறுகையில் பிள்ளைகள் இன்னும் பிறவாதற்கு முன்னே அவர்கள் தங்களுடைய முதல் சுவாசத்தை சுவாசிப்பதற்கு முன்னமே அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நிலைநிற்கும்படிக்கு தேவன் நான் ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை வெறுத்தேன் என்று கூறினார் என்றே உரைத்துள்ளது. ஆபிரகாம் யாராயிருந்தான்? நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இங்கே கீழே அவனை செல்லப் போகிறோம். தேவன் அழைக்கும்படிக்கு அவன் யாராயிருந்தான்? எந்த ஒரு காரியமும் இல்லாமல் அவனை ரட்சிக்கிறார். தேவன் மனிதனோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். மனிதன் அவருடைய உடன்படிக்கையை முறிக்கிறார். ஆனால் தேவனோ இந்த உடன்படிக்கையை தம்மோடு செய்து கொண்டு தம்மில் தாமே ஆணையிட்டுக் கொண்டார். மனிதருக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது தேவனுடைய சொந்த முன்னறிவாய் உள்ளது. எப்படியோ அவரே அதை செய்துள்ளார். இப்பொழுது நீங்களோ நல்லது சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறினார், நான் விரும்புகிற எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியுமா என்று கேட்கலாம். முற்றிலுமாக நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் விரும்புகிறதை செய்யலாம், ஆனால் உங்களுக்கு தவறு செய்யும்படியான எந்த ஒரு வாஞ்சையும் உண்டாகாது என்று நான் உத்தரவாதம் அளிப்பேன். நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருந்தேனோ நான் அதை எப்பொழுதுமே செய்துள்ளேன். நான் நரகத்திற்கு செல்லப் போகிறேன் என்று பயப்படுகிற காரணத்தால் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அப்பொழுது நான் அவருக்கு சரியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கவில்லை. என் மனைவி என்னை விவாகரத்து செய்து விடுவாள் என்று நான் பயப்படுகிறதுனால் நான் அவளுக்கு உண்மையாக ஜீவித்தால் அப்பொழுது நான் ஒரு நல்ல கணவனாக இருக்கவில்லை. ஆனால் நான் அவளை நேசிக்கின்றபடியால் நான் எந்த காரியத்திற்காகவும் அவளை புண்படுத்த மாட்டேன். ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கும் போது அந்த விதமாகத்தான் கிறிஸ்துவோடு இருக்கிறார். அவன் சத்தமிட்ட காரணத்தினால் அல்ல, அந்நிய பாஷையில் பேசினதினால் அல்ல, அல்லது ஏதோ உணர்ச்சி வசப்படுறதுனால் அல்ல, ஆனால் அவனுடைய இருதயத்தில் அன்பு உள்ளே வந்து உலகத்தின் காரியத்தை எடுத்து போட்டு விடுகிறது. அப்பொழுது அவன் அவரை நேசிக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய நடக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே நீங்கள் அவரிடத்தில் இதை செய்வது அல்லது அதை அல்லது மற்றதை செய்வது தவறு என்று கூற வேண்டியதில்லை. அது தவறாயிருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். ஏனென்றால் அவன் தேவனுடைய ராஜாதிபத்திய கிருபையின் உற்பத்தியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறான். சரியாக, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையிலே ருசி பார்த்தும் கூடாத காரியம். இப்பொழுது ஒரு மனிதன் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு மீண்டும் விழுந்து போய்விட்டான் என்று நாம் சில சமயங்களில் நம்பியிருக்கிறோம். நாம் வேதத்தில் அதை அந்த விதமாக வாசிக்கிறதில்லை. பவுல் இங்கே பரிசுத்த ஆவியை பெற்று விழுந்து போனவனை புதுப்பிக்கிறது முற்றிலும் கூடாத காரியம் என்றே கூறுகிறார். இப்பொழுது அது சரியில்லையா என்று அதை வாசித்து கண்டறியுங்கள். இங்கே அந்த பாடப்பகுதியை எடுத்து முழு பாடப்பகுதியையும் பொருளடக்கத்தை சரியாக கூறினால் அந்த கட்டத்தை கவனியுங்கள். இப்பொழுது அவன் அதை குறித்து பேச துவங்குகிறார். அது என்ன? நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்பொழுது அவன் மாம்ச பிரகாரமான ஞானஸ்தானம், சீர்திருத்தல்கள் போன்ற அஸ்திவார உபதேசங்களை இங்கே போடாமல் நாம் அதை போடாதிருப்போமாக. நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்றான். இங்கே பாடப்பொருளோ பரிபூர்ணம் என்பதாய் உள்ளது. பரிபூர்ணம் கிறிஸ்துவினால் உண்டாகிறது. நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிறோம்? சபையில் சேர்ந்து கொள்வதனாலா? நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். ஒருவர் அந்நிய பாஷையில் பேசுவதால் உள்ளே பிரவேசிப்பது என்பதும், ஒருவர் கரத்தை குலுக்குவதனால் உள்ளே பிரவேசிப்பது என்பதும், ஒருவர் தண்ணீர் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதனால் உள்ளே பிரவேசிப்பது என்பதும் கிடையவே கிடையாது. நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். உங்களுக்கு அது புரிகிறதா? அதுதான் பரிபூர்ணமாயிருக்கிறது. நீங்கள் அதற்குள்ளாக வரும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். உலகமா உங்களுக்கு மரித்ததாய் உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்குட்டியானவரோடு நடக்கிறீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய நடைகள் தேவனால் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஓ, நாம் சோதனைகள் மற்றும் பரிசோதனைகளினூடாக செல்கிறோம். நீங்களோ உங்களுக்கு சோதனைகள் உண்டாகின்றனவா என்று கேட்கலாம். ஆமையா, என்னவென்றால் தேவன் எனக்காக என்ன செய்தார் என்பது கிருபையாய் உள்ளது. தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன் என்பது கிரியைகளாயிருக்கின்றன. இப்பொழுது அவர்களோ அதிலிருந்து ஒரு உபதேசத்தை உருவாக்குவார்கள். கிரியைகள் என்பது உங்களுடைய சிறப்பு தகுதிகள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படி இருந்தால் அது ஒரு கிருபை வரம் அல்ல. தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் என்பது கிருபையாய் உள்ளது. கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்காக காண்பித்த கிருபையின் உண்மையை உணர்ந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே கிரியைகளாயிருக்கின்றன. நீங்கள் அவரை நேசித்தால் அப்பொழுது நீங்கள் கர்த்தரின் கிரியைகளை செய்ய விரும்புவீர்கள் நிச்சயமாகவே. ஏனென்றால் அப்பொழுது நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள். மேடா பிராயை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டது அவளுக்காக பொழியப்பட்ட அன்பாய் இருந்தது. அந்த உண்மையை உணர்ந்து அவள் செய்கிறது என்னவென்றால், அவள் ஒரு அருமையான ஸ்திரீயாக இருக்கிறாள். வீட்டில் தரித்திருந்து பிள்ளைகளை பொறுப்பாக கவனித்துக் கொண்டு ஒரு நல்ல உண்மையான வாழ்க்கை வாழ்கிறாள். அது நாங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அல்ல, நாங்கள் திருமணம் செய்து கொண்ட காரணத்தினாலே ஆகும். ஆனால் அவள் அதை இன்னும் மதிப்புயர்வினை தரும் வகையில் செய்கிறாள். அதே சமயத்தில் அவள் ஒவ்வொரு நாளும் பட்டணத்துக்குள் ஓடி ஒவ்வொரு 10 சென்ட் கடைகளுக்கும் ஓடி சென்று வீதிகளில் மேலும் கீழுமாக ஓடி ஒருபோதும் பாத்திரங்களை கழுவாமலும் அல்லது வேறெந்த காரியமும் செய்யாமல் இருந்தாலும் அப்பொழுதும் நாங்கள் திருமணம் செய்து கொண்டவர்களாகவே இருக்கிறோம். முற்றிலுமாக நான் என்னுடைய விவாக உறுதியை எடுத்த போதே அது அதனை தீர்த்து வைத்து விடுகிறது. அப்பொழுதே அவள் என்னுடைய மனைவியாயிருக்கிறாள். எங்களுக்குள்ளாக ஜீவன் இருக்கும் வரை அவள் என்னுடைய மனைவியாயிருக்கிறாள். அது அவளுடைய வாக்குறுதியாய் உள்ளது. ஆனால் அவள் அதற்காக செய்கிற பாராட்டுதலாய் அது உள்ளது. அவள் வீட்டில் தரித்திருந்து பிள்ளைகளை கவனமாக பராமரித்து ஒரு உண்மையான மனைவியாயிருக்க முயற்சிக்கிறாள். நான் எல்லா நேரத்திலும் வெளியே ஓடி போய் எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் இல்லாமல் தேசத்தை சுற்றி திரிந்து கொண்டிருந்தாலும், அவளை அரைகுறை பட்டினியாய் விட்டு சென்றாலும், அல்லது வேறெந்த காரியமானாலும், பிள்ளைகளுக்கு புசிக்க ஒன்றுமில்லாமல் விட்டுவிட்டாலும், நாங்கள் இன்னமும் திருமணம் செய்து கொண்டவர்களாகவே இருக்கிறோம். அவள் என்னை விவாகரத்து பண்ணினாலும் கூட என் சரீரத்தில் ஜீவன் உள்ளவரை நான் இன்னும் திருமணம் செய்து கொண்டவனாகவே இருக்கிறேன். ஏனென்றால் நான் அந்த வாக்குறுதியை மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று எடுத்துள்ளேன். அது உண்மையே. எனவே நாங்கள் இன்னமும் திருமணமானவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் நான் ஒரு நல்ல கணவனாய் இல்லாமல் இருந்தாலும் அவளும் ஒரு நல்ல மனைவியாய் இல்லாமல் இருந்தாலும் அதே சமயத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்போமேயானால் நாங்கள் ஒன்று சேர்ந்து பாரத்தை ஒன்றாய் இழுப்போம். அந்த விதமாகவே தேவனும் அவருடைய சபையும் உள்ளது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கும் போது உண்மையாகவே உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். ஆனால் நீங்கள் அப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவராகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் அப்பொழுதும் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறீர்கள். ஒருகால் நீங்கள் சரியில்லாமல் இருந்தால் அப்பொழுது தேவன் உங்களை பூமியிலிருந்து துரிதமாக எடுத்துக் கொள்ளலாம். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்பொழுது சபையே, நீங்கள் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். பிரமாணத்தை கடைபிடிப்பதன் மூலம் ரட்சிப்படைதல் என்ற பாகத்தை உண்மையாகவே அடைத்து போடும்படியாக நான் இன்னும் சற்று பலமான ஒன்றை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கட்டும். நாம் எபிரேயர் 10 சென்று அப்படியே இதை சற்று நோக்கி பார்ப்போமாக. 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியின் இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிதிக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கிரைக்கு பாத்திரமானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இப்பொழுது நீங்களோ சகோதரன் பிரணாம் அவர்களே, அதை குறித்து என்ன, அது எப்படி தோன்றுகிறது என்று கேட்கலாம். இப்பொழுது அப்படியே வாசிப்பதற்கு, அதாவது வேதவாக்கியம் அதை கூறவில்லை என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு கிறிஸ்தவனை குறித்து பேசுவதல்ல, அது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதிலிருந்து விலகி போய்விட்ட ஒரு மனிதனை குறித்து பேசுவதாய் உள்ளது. புரிகிறதா? சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்ட பின்பு நாம் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால், பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். நாம் மனப்பூர்வமாய் அவிசுவாசித்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியினை இராமல் பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். பரிசுத்த யோவான் 4 வாசியுங்கள். இயேசு, விசுவாசியாதவனோ ஆக்கிரை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்றார். பாவம் என்பது புகைப்பிடித்தல், மது அருந்துதல், விபச்சாரம் செய்தல் என்பதல்ல. நீங்கள் ஒரு அவிசுவாசியாக இருக்கின்றபடியால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். அவை வெறுமன தன்மைகளாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு அவிசுவாசியாக இருக்கின்றபடியால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். வெறுமன புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவது, மது அருந்துவதை விட்டுவிடுவது, அது போன்ற காரியங்கள். அது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்துகிறது இல்லை. அவை வெறுமன உங்களுடைய மனமாற்றத்தின் தன்மைகளாக உள்ளன. ஆனால் உங்களால் அவைகளை செய்ய முடியும். நீங்கள் இவைகளை விட்டுவிடக்கூடியவர்களாக இருந்தும் அப்போதும் விசுவாசியாமல் இருப்பீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவன் அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் அவிசுவாசித்தால், இல்லை இல்லை, அவன் கிறிஸ்துவை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு, வேதம் அதை கூறுகிறதில்லை, அவன் என்று கூறப்பட்டுள்ளது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமாய் அவிசுவாசிப்பவர்களாய் இருந்தால், இது புரிகிறதா? இது ஒரு கிறிஸ்தவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்ததே அல்ல. அண்மையில் யாரோ ஒரு ஸ்திரீ இடத்தில் வந்து, சகோதரன் பிரணாம், நான் ஒரு கிறிஸ்தவள், ஆனால் நான் பரிசுத்த ஆவியை தூஷித்து விட்டேன் என்று கூறினார். அதற்கு நானோ, அது கூடாத காரியம் என்றே. ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியை தூஷிக்கவே முடியாது. நீங்கள் அதை செய்யவே முடியாது. ஒரு கிறிஸ்தவரின் ஆவி கிறிஸ்துவனுடைய ஆவியோடு சாட்சி பகர்கிறது. புரிகிறதா? தேவனை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தேவனுடையது என்றே அழைப்பீர்கள். ஆனால் நீங்கள் மாம்ச சிந்தையுடையவர்களாக இருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பரிகாசம் பண்ணி நகைப்பீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் சபைக்கு சென்றாலும் கவலை இல்லை, நீங்கள் இன்னமும் ஒரு பாவியாகத்தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை தூஷித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவானவர் அவர்களுடைய சிதறலை பகுத்தறிந்ததை அவர்கள் கண்டபோது அவர் ஒரு குறி சொல்பவராய் இருந்தார் என்று அவர்கள் கூறினார்கள். இயேசுவோ, நீங்கள், அதாவது நான் அதற்காக உங்களை மன்னிப்பேன், ஆனால் பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினாலும் அது உங்களுக்கு ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டாது என்றார். ஏனென்றால் அவர்கள் அவர் அசுத்த ஆவியை உடையவராய் இருக்கிறார் என்று கூறி தேவனுடைய ஆவியை ஒரு அசுத்தமான காரியம் என்று அழைத்தனர். ஒரு கிறிஸ்தவனால் அதை செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே தேவனுடைய ஆவியை நீதி என்றே அழைப்பான். புரிகிறதா? ஒரு கிறிஸ்தவனால் பரிசுத்த ஆவியை தூஷிக்க முடியாது. அது அந்நியர் தூஷிக்கிறதாய் உள்ளது. அங்கு நின்று கொண்டு தூஷித்துக் கொண்டிருந்தது கிறிஸ்தவர்களாய் இருக்கவில்லை. அது பக்தி உள்ள மத சம்பந்தமான ஜனங்களாய் இருந்தது. அது வைதிக யூதர்கள், தெய்வீகத்தில் பாண்டித்யம் பெற்ற வேத பண்டிதர்கள் போன்றவர்கள். அவர்கள்தான் அவரை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் பரிகாசம் பண்ணிக்கொண்டு தேவனுடைய கிரியைகளை அதை செய்கிறதோ ஒரு அசுத்த ஆவி என்றும் கூறிக்கொண்டிருந்தனர். இன்றைக்கு எத்தனை பேர் டிடிடி பிஹெச்டி போன்ற பட்டங்களை பெற்று தங்களுடைய பெயருக்கு பக்கத்தில் போட்டுக்கொண்டு பரிசுத்த ஆவியை தூஷிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எத்தனை மகத்தான விரைப்பான வைதிகர்கள், கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட்கள் வீதியில் நடந்து செல்லும் போது மெருகேற்றப்பட்ட மேதைகளாய் மிகுந்த திறமைசாலியாய் இருக்கின்றபடியால் பரிசுத்த ஆவியின் கிரியை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். அது உண்மையே. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள், ஆகையால் அவர்கள் அதை தூஷிக்கிறார்கள். ஆனால் மீண்டும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனால் அது செய்ய முடியாது. அவன் அதிகனுடைய சகோதரன், அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியா இருக்கிறது என்று கூறுவான். அது உண்மை. ஒரு கிறிஸ்தவனால் பரிசுத்த ஆவியை தூஷிக்க முடியாது. அது பரிசுத்த ஆவியை தூஷிக்கிற பாவியாய் உள்ளது. அவிசுவாசி பாவி, ஒரு அவிசுவாசி இரண்டு காரியம் மாத்திரமே உண்டு. நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கிறீர்கள் அல்லது ஒரு அவிசுவாசியா இருக்கிறீர்கள். இப்பொழுது இது உண்மையாகவே புண்படுத்தும்படியாய் உள்ளதால் இங்கே கவனியுங்கள். என்னை எப்பொழுதுமே தொல்லைப்படுத்திக் கொண்டு வந்திருந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு தரிசனம் கண்டிருந்தேன். அநேக வருடங்களுக்கு முன்னர் நான் அதை கண்டேன். நான் ஒரு மனிதன் ஒருமுறை பரிசுத்த ஆவியை பெற்று அதன் பின்னர் பின்வாங்கி போவானேயானால் அப்பொழுது அவன் என்னென்றைக்குமாய் இழக்கப்பட்டவனாய் இருப்பான் என்றேன். என்னால் இதை மற்றவர் புரிந்து கொள்ளும்படிக்கு எடுத்துக் கூற முடியவில்லை. நான் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரமிப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை. நான் அவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன். ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று ஏன் இந்த விதமாய் அது வேதத்தில் கூறப்பட்டுள்ளது? அது இதனோடு எப்படி வேறுபடுகிறது? என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு மறுதளித்து போனவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று உள்ளதே. எனவே நான் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று எண்ணினேன். நான் அநேக வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறு பெந்தேகோஸ்தே கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். இன்றிரவு அதை நினைவில் வைத்திருப்பவர் யாருமே சபையில் இல்லை என்று நான் யூகிக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் இது கிட்டத்தட்ட மூலாரம் கட்டப்பட்ட சமயத்தில் நிகழ்ந்ததாய் உள்ளது. அநேகமாக அங்கே பின்னால் அமர்ந்துள்ள சகோதரன் கிரகாம் அல்லது வேறு யாராவது நினைவில் வைத்திருக்கலாம். சகோதரர்களே, நீங்கள் முதலில் இங்கே இருந்தீர்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. சகோதரன் மகவனி இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். ஆம், எனக்கு திருமணமாவதற்கு முன்னர் இது நிகழ்ந்தது. அந்த வரம் கிரியை செய்த போது நான் அதை குறித்து பயமடைந்திருந்தேன். அவர்கள் அது பிசாசா இருந்தது என்று என்னிடத்தில் கூறியிருந்தனர். கர்த்தருடைய தூதன் அதை என்னிடத்தில் கூறும் வரையில் நான் அதை அறிந்து கொள்ளவே இல்லை. நான் விஷவாக்கா என்ற இடத்திற்கு சென்றேன். அங்கு நான் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தேன். நான் அதுவரையில் அதுபோன்று அதிகமாக சத்தமிடுதலையும் அழுவதையும் தேவனை துதித்தலையும் ஒருபோதும் கேட்டதே இல்லை. அப்பொழுது நான், சகோதரனே, இது பரலோகம் என்றே எண்ணிக்கொண்டேன். எப்படியாய் அவர்கள் மேலும் கீழுமாக ஓடுவார்கள்! அவர்கள் அந்த கூட்டத்தை நிறைவேற்றுமை நிமித்தமாக வடக்கில் நடத்த வேண்டியதாக இருந்தது. அங்கே கருப்பு நிறத்தவரும் வெள்ளைக்காரரும் ஒன்று சேர்ந்திருந்தனர். அந்த PAW மற்றும் PAJC என இரு பிரிவினரும் ஒன்றாய் கலந்த பெந்தேகோஸ்தே ஐக்கியமாய் இருந்தது. ஆனால் அவர்களோ மிஷவாக்கா என்ற இடத்தில் அங்கிருந்த சகோதரன் ரோயி அவர்களுடைய கூடாரத்தில் என்ன ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தார்கள். நான் ஆர்வம் உள்ள ஒரு நபராய் அங்கே பின்னால் உள்ள இருக்கையில் அமர்ந்து இவை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அந்த காரியங்களை இதற்கு முன் கண்டிராதவனாய் இருந்தேன். அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் இதை இதற்கு முன்பு பகிரங்கமாக கூறினதே இல்லை. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். மற்றொரு பக்கத்திலோ இன்னொரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒருவர் அந்நிய பாஷையில் பேச, மற்றொருவர் அதை வியாக்கியானித்தார். வித்தியாசமான காரியங்கள் சம்பவித்து போவதாக இருந்ததை அவர்கள் கூறினர். அப்பொழுது இந்த ஒருவர் அந்நிய பாஷையில் பேச, அந்த ஒருவர் வியாக்கியானித்தார். அப்பொழுது நானோ, என்னே, அது அற்புதமாய் உள்ளதல்லவா என்று எண்ணினேன். மேலும் நான், எவ்வளவு மகிமையாய் உள்ளது! அவர்கள் மனுஷ ரூபத்தில் இறங்கி வந்த தூதர்களாய் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். நான் வீட்டிலிருந்து $1.75 மாத்திரமே எடுத்துக் கொண்டு வந்திருந்தேன். எனவே என்னால் என்னுடைய வண்டிக்கு எரிவாயுவினை மாத்திரமே நிறைத்துக் கொள்ள முடிந்தது. ஆகையால் நான் அந்த இரவு ஒரு சோழ வயலில் படுத்து உறங்கினேன். நான் அதை குறித்து ஒரு பாகத்தை ஒரு புத்தகத்தில் எழுதியுள்ளேன். ஆனால் அதை குறித்து எல்லாவற்றையும் எழுதவில்லை. ஏனென்றால் நான் அவர்களுடைய உணர்வினை புண்படுத்த விரும்பவில்லை. எனவே அந்த இரவு அவர்களோ எல்லா பிரசங்கமார்களும் மேடைக்கு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது நான் மேடைக்கு சென்றேன். அப்பொழுது அங்கிருந்தவர்களிலேயே நான் தான் மிகவும் வாலிபமான பிரசங்கியாயிருந்தேன். ஆகையால் அடுத்த நாள் காலையில் அவர்கள் என்னை பிரசங்கிக்க வரும்படி கேட்டுக்கொண்டனர். நானும் மறைந்து கொண்டேன். அப்பொழுது, உங்களுக்கு தெரியுமா, ஒரு கருப்பு நிற மனிதர் இதோ அவர் இருக்கிறார் என்று கூறிவிட்டார். நான் அங்கு உட்கார்ந்திருப்பதை அவர் அம்பலப்படுத்திய போது அதை குறித்த சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும். ஆகையால் அந்த நாளன்று நான் பிரசங்கித்த பிறகு சுற்றி நடந்து கொண்டே என்னால் அந்த இரண்டு மனிதர்களையும் சந்திக்க முடிந்தால் நலமாக இருக்குமே என்று எண்ணினேன். அப்பொழுது அவர்கள் கூட்டம் நடத்தினர். அப்பொழுது ஒருவர் எழுந்து தன் முகம் வெளுத்து போகும் அளவிற்கு அந்நிய பாஷையில் பேசினார். மற்றொருவர் அந்த வார்த்தைகளுக்கு வியாக்கியானம் அளித்தார். அதாவது, கர்த்தர் உரைக்கிறதாவது, ஒரு குறிப்பிட்ட நபர் இன்னார் இன்னார் இன்னந்த பெயரை கொண்டவர் இங்கே இருக்கிறார், அவர் இதை இன்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று கூறினார். சகோதரனே, அது உண்மையாயிருந்தது. பின்னர் மற்றொருவர் எழும்பி அந்நிய பாஷையில் பேச இவர் வியாக்கியானித்தார். எனவே நான், ஓ என்னே, இது அற்புதமாயில்லையா என்று எண்ணினேன். ஆகையால் அந்த நாளில் நான் இவ்வாறு எண்ணி பார்த்த பிறகு வெளியே போய் ஜெபித்தேன். மேலும் நான், கர்த்தாவே, நீர் அதை எனக்காக மீண்டும் செய்கிறீரோ என்று எண்ணினேன். அப்பொழுது தரிசனங்களை என்னவென்று அழைப்பது என்று எனக்கு தெரியாதிருந்தது. நான் வெளியே போய் ஜெபித்தேன். மேலும் எனக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரை வேண்டிக் கொண்டேன். நான் கட்டிடத்தை சுற்றி நடந்து நான் அவர்களில் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. இப்பொழுது கர்த்தரோ காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வழியை கொடுக்கிறார். அப்பொழுது நான் அவருடைய கரத்தை குலுக்கினேன். மேலும் நான், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அப்பொழுது நான் பிரணாம் என்றேன். அதற்கு அவரோ, ஓ, நீங்கள் தானே இக்காலையில் பிரசங்கித்த அந்த வாலிபனவர் என்றார். அப்பொழுது நான் ஆமையா என்றேன். மேலும் நான் அவரோடு உரையாடலை நிகழ்த்துகையில் நான் அவருடைய ஆவியை பற்றி பிடித்தேன். அவர் ஒரு அசலான கிறிஸ்தவராயிருந்தார், ஒரு சுத்தமான கிறிஸ்தவ சகோதரனாயிருந்தார், அவர் ஒரு விசுவாசியாயிருந்தார் என்றே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். நான், ஓ, அது அற்புதமாயிருக்கிறது அல்லவா என்று எண்ணினேன். அப்பொழுதிலிருந்து ஏறக்குறைய ஒரு மணி நேரத்தில் அங்கே ஒரு காரின் அருகே காண்பதற்கு ஒரு பெரிய மகத்தான காராயிருந்தது. அதன் பின்புறத்திலோ இயேசு மாத்திரமே என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் அருகே மற்றொரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது நான் புறப்பட்டு போய், ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றார். மேலும் அவர், நீங்கள் இக்காலையில் பேசின சகோதரன் பிரணாம் தானே என்றார். அப்பொழுது நான், ஆமையா, நான் தான் என்றேன். மேலும் நான், மகத்தான தேவனுடைய வரம் இரண்டு சகோதரர்களாகிய உங்களில் கிரியை செய்கிறதை கண்டு தலை கூறுகிறேன் என்றேன். அதற்கு அவரோ, திரு பிரணாம் அவர்களே, உங்களுக்கு நன்றி என்றார். அப்பொழுது நான் அவருடைய ஆவியை உணரத் துவங்கினேன். அந்த நேரத்தில் ஒரு தரிசனம் உண்டானது. நான் எப்போதாவது ஒரு மாய்மாலக்காரனிடத்தில் பேசியிருந்தேனே, ஆனால் அது அங்கிருந்த அவர்களில் ஒருவராகத்தான் இருந்தது. அவருடைய மனைவி கருப்பு தலைமுடியினுடைய ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். ஆனால் அவரோ இரண்டு பிள்ளைகள் இருந்த ஒரு இளம் பொன் நிறமான தலைமுடியினுடைய ஒரு ஸ்திரீயோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் உலகில் ஒரு உண்மையான கிறிஸ்தவராய் இல்லாமல் இருந்தார். அப்பொழுது நான், இனத்துக்குள்ளாக நான் வந்துள்ளேன், நான் தூதர்களுக்கு மத்தியில் இருந்தாகத்தானே எண்ணியிருந்தேன், இப்பொழுதோ நான் பிசாசுகளிடத்தில் இருப்பதாய் உள்ளது, ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது, இங்கே ஒரு அசலான கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார், இந்த மனிதன் மேல் விழுந்த அதே ஆவி இந்த மற்றொரு மனிதன் மேலும் விழுந்து கொண்டிருந்ததே என்று கூறினேன். மேலும் நான், இப்பொழுது நான் முற்றிலும் குழப்பமடைந்துள்ளேன் என்றேன். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. நான் கதறி தேவனிடத்தில் கெஞ்சினேன். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. அவர்களோ என்னை பற்றி அறிந்து கொள்ள முற்பட்டு நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தேனா என்று கேட்டனர். இந்த நபர் பெற்றுக் கொண்டார். அதற்கு நான், இல்லை ஐயா, நீங்கள் அதை பெற்றுக் கொண்ட விதமாக அல்ல என்றேன். மேலும், நீர் அந்நிய பாஷையில் எப்போதாவது பேசுறதுண்டா என்று கேட்டனர். அதற்கு நான், இல்லை ஐயா என்றேன். அப்பொழுது நீர் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்று கூறிவிட்டனர். ஆகையால் நான், என் சகோதரனே, நீங்கள் அநேகமாக சரியாக இருக்கலாம், நான் அதை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம், ஏனென்றால் நீங்கள் பெற்றுள்ளதை நான் பெற்றுக் கொள்ளவில்லை என்றேன். சற்று கழித்து நான் அதை பெற்றுக் கொள்ளாதற்கு மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகையால் அதன் பின்னர் நான் அதை கவனித்தேன். அது செயல்பட்டுக் கொண்டிருந்த விதத்தையும் நான் கண்டேன். ஆகையால் ஒரு நாள் நீண்ட காலத்திற்கு முன் நான் இங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் ஏன் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்றும் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்றும் உங்களுக்கு கூறவுள்ளேன். அது ராய் டேவிஸ் அவர்களுக்காகும். நான் வெளியே இங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஏனென்றால் அவர் என்னை ஒரு கூத்தாடி பொம்மை என்று கூறியிருந்தார். எனவே அதற்காக தேவன் அவரை மன்னிக்கும்படி நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவர் அங்கே காகிதத்தில் அச்சடிக்கும் ஒரு அச்சகத்தை பின்னால் வைத்திருந்தார். அவ்வாறு கூறின இரண்டு இரவுகளுக்கு பிறகு அவர்கள் அச்சடித்துக் கொண்டிருக்கையிலேயே அந்த அச்சகம் தீப்பற்றி எரிந்து போய்விட்டது. எனவே நான் கிரீன் மில்லிற்கு பின்னால் இருந்த ஒரு பழைய குகையில் அங்கே நின்று கொண்டிருந்தேன். பின்னர் நான் அங்கிருந்து நடந்தேன். நான் இரண்டு நாட்களாக அங்கே பின்னால் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அண்மையில் நான் சகோதரன் உட் அவர்களுக்கு காண்பித்த பழைய மரத்துண்டின் மேல் என்னுடைய வேதாகமத்தை வைத்திருந்தேன். என்னுடைய வேதாகமத்தை அங்கு வைத்தேன். பின்னர் கால்களை அகற்றினவாறு அந்த கட்டையின் மீது அமர்ந்தேன். அப்பொழுது காற்று வீசுகிறது. எனவே நான் நீண்ட நேரமாக அந்த குகையின் பின்னே இருப்பதால் நான் ஒரு சிறு பகுதியை சற்று வாசிக்கலாம் என்று எண்ணினேன். ஆகையால் நான் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க துவங்கினேன். அது இந்த அதிகாரமாக இருந்தது. நான் வாசிக்க துவங்கினேன். அப்பொழுது நான் வியப்புற துவங்கினேன். புரிகிறதா? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நான் அங்கு அந்த வேதவாக்கியம் உள்ளதே என்று எண்ணினேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னோடு அழுத்தமாயிருந்தது. அப்பொழுது நான், துவக்கத்தில் அவர் திரும்பி பேசினது இதோ உள்ளது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் போன்றவற்றை போடாமல் என்று துவக்கத்தில் கூறியிருந்தார். மனம் திரும்புதலின் அஸ்திபாரத்தை போடாமல் இங்கே அவர் புதியதாய் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஆனால் இந்த காரியங்களை மீண்டும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று கூறுகிறார். அதன் பின்னர் நான் வாசிக்க துவங்கினேன். அதன் பின்னர் நான் அடுத்த வசனத்தை வாசித்தேன். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. நான் அதை வாசிக்கும் போது ஏதோ ஒன்று என்னை குலுக்கியது. அப்பொழுது நான், கர்த்தாவே, அது ராய் டேவிஸை சார்ந்ததாக இருக்கவில்லையே, நீர் ஏன் அதை செய்தீர் என்று எண்ணினேன். நான் மற்றொரு பாகத்தை திருப்பத் துவங்கினேன். நான் அதற்கு மீண்டும் திரும்பிச் செல்ல வேண்டியதாக இருந்தது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு மறுதளித்து போனவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்ற அந்த வசனத்தினூடாக மீண்டும் படிக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான், கர்த்தாவே, இது என்னவாக இருக்கிறது? கர்த்தாவே, நீர் என்ன பொருட்படுத்தி கூறுகிறீர் என்று எண்ணி பார்த்தேன். அதன் பின்னர் நான் திரும்பி அதன் பேரில் ஜெபிக்கும்படிக்கு என்னுடைய குகைக்குள்ளாக சென்றேன். நான் ஜெபித்த போதோ நான் ஒரு உலகம் சுழல்வதை கண்டேன். அந்த முழு உலகமும் மிக அருமையாக முழுமையாக உழப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒரு மனிதன் வெள்ளை வஸ்திரம் தரித்தவனாய் அதை சுற்றி செல்வதையும், அவன் தன் கரத்தில் ஒரு பையனை வைத்திருந்ததையும் கண்டேன். அவன் அங்கு சுற்றி நடந்து செல்கையில் விதைகளை விதைத்துக் கொண்டிருந்தான். அவன் பூமியின் வளைவை சுற்றி நடந்து சென்றான். அவன் சுற்றிலும் விதைத்தவுடனே இதோ ஒரு நபர் உண்மையாகவே கருப்பு நிற ஆடைகளை அணிந்தவனாய் வந்தான். காண்பதற்கோ திறமைசாலியான ஒரு நபரை போன்றிருந்து இந்த விதமாய் மெல்ல நழுவி வந்து பார்த்துக் கொண்டிருந்தான். அவனும் விதைகளை வைத்திருந்தான். அவன் பூமியின் வளைவை சுற்றி சென்ற போது முந்தினவன் விதைத்ததற்கு பின்னாலேயே இவன் ஏதோ ஒன்றை தூவிக்கொண்டே இருந்தான். ஒவ்வொருவரும் தனித்தனியே விதைத்ததை கவனியுங்கள். அப்பொழுது நான் நின்று அந்த தரிசனத்தை கவனித்தேன். அவன் உலகத்தை சுற்றிலும் விதைத்து விட்டு சென்ற போது ஒரு மகத்தான பெரிய பயிர் விளைச்சல் உண்டானது. அது கோதுமையாயிருந்தது. அதன் பின்னர் கோதுமைகளுக்கிடையே களைகளும் களை போன்ற மற்ற செடிகளும் முளைத்திருந்தன. அப்பொழுது ஒரு வறட்சி உண்டானது. ஓ, எப்படியாய் அந்த சிறு கோதுமை மணிகள் தங்களுடைய சிறு தலைகளை கீழே தொங்க விட்டுக் கொண்டு தண்ணீருக்காக தாகமாக இருந்து கொண்டிருந்தன. அதே விதமாக இந்த களைகளும் தங்களுடைய தலைகளை தொங்க விட்டுக் கொண்டு அவைகளும் தண்ணீருக்காக தாகமாக இருந்து கொண்டிருந்தன. ஒவ்வொருவரும் மழைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தனர். சற்று கழித்து ஒரு பெரிய மேகம் உண்டாகி பூமி முழுவதற்கும் தண்ணீரை பொழிந்தது. அப்பொழுது அந்த களைகள் குதித்தெழும்பி தேவனுக்கு மகிமை என்று ஆரவாரமிடத் துவங்கின. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றன. அதே விதமாக இந்த கோதுமை மணிகளும் குதித்தெழும்பி தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆரவாரமிடத்
துவங்கின.
அப்பொழுது வேதவாக்கியம் எனக்கு தோன்றிற்று. அது மத்தேயுவின் புத்தகம் 5:45 வசனத்தில் காணப்படுகிறது. இயேசு மத்தேயு 5:45 என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நாம் வாசிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். மத்தேயு 5:45-46 வசனம், 44 வசனத்தில் இருந்து துவங்குவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆகையால் நீங்கள் பாருங்கள், கோதுமையை வளரச் செய்கின்ற அதே மழையானது களையையும் வளரச் செய்கிறது. ஆகையால் நான் அந்த காட்சியை புரிந்து கொண்டேன். அங்கேதான் உங்களுடைய மாம்ச பிரகாரமாக அறிக்கை செய்பவன் சபையில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய கனிகளோ, அவன் சத்தமிடலாம், குதிக்கலாம், நடனமாடலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், ஆனால் அவனுடைய கனிகள், அவன் ஒரு களையாயிருக்கிறான். அங்கே மற்றொருவன் இருக்கிறான், அவனும் அதே ஆவியை பெற்றுள்ளான். பரிசுத்த ஆவியானது ஒரு கூட்ட ஜனங்களுக்குள் விழும்போது ஒரு மாய்மாலக்காரனாலும் பரிசுத்த ஆவியினால் சத்தமிட முடியும். எனவே கோதுமைக்கென்று அனுப்பப்பட்ட அதே மழையினால் களையும் உயிர் வாழ முடியும். அதைத்தான் பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு களையை கோதுமையாக மாற்றுவதென்பதோ அல்லது ஒரு கோதுமையை ஒரு களையாக மாற்றுவதென்பதோ கூடாத காரியம். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமகிமை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவன் என்ன கூறினான் என்பதை கவனியுங்கள். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல் என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பாருங்கள், அந்த நாட்களில் மாம்ச பிரகாரமான விசுவாசம் இருந்தது போன்றே அது இன்றைக்கும் உள்ளது. எனவே அவர்கள், நல்லது, நான் சபையை சார்ந்திருக்கிறேன், நான் மனம் திரும்பியிருக்கிறேன், நான் மேடையின் மேல் வந்தேன், நான் ஒரு அறிக்கை செய்தேன், நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்றே கூற விரும்புகிறார்கள். பாருங்கள், அவர்கள் அந்த மாம்ச பிரகாரமான சீர்திருத்தல்களையே போடுகிறார்கள். அது என்ன செய்கிறது? அது களைகளை உண்டு பண்ணுகிறது. பூரணமாகுதல் என்ன செய்கிறது? அது கோதுமையாயிருக்கிறது. கோதுமை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அவர் அதை தம்முடைய வார்த்தையாக உபயோகப்படுத்துகிறார். அது ஒரு வித்தாயிருக்கிறது. எனவே அது வித்தை பிறப்பிக்கிறது. அது உங்களுடைய இதயத்தில் என்ன வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்ததாயிருக்கிறது. நீ நரகத்தை குறித்து பயப்படுகின்ற காரணத்தால் சபைக்கு வருவாயானால், நீ நரகத்திற்கு செல்ல விரும்பாத காரணத்தால் சபையை சேர்ந்து கொள்வாயானால் நீ இன்னமும் ஒரு கலையாயிருக்கிறாய். நீங்கள் புகழ் பெற்றவராய் இருக்க வேண்டும் என்பதற்காக சபையை சேர்ந்து கொள்வீர்களேயானால் நீங்கள் இன்னமும் ஒரு கலையாயிருக்கிறீர்கள். நீங்கள் செய்யப்பட வேண்டிய இந்த எல்லா சடங்காச்சார காரியங்களையும் செய்திருப்பீர்களேயானால் அவை யாவற்றையும் நீ பெற்றிருப்பாயானால் அப்பொழுது நீ இன்னமும் ஒரு கலையாகவே இருக்கிறாய். ஆனால் ஒரு உண்மையான அசலான கிறிஸ்தவன் உலகம் மறித்ததாகி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாகும் வரை பூர்ணமாக நோக்கி தொடர்கிறார். அப்படியானால் அந்த மனிதன் எப்பொழுதுமே விழுந்து போவது கூடாத காரியமாய் உள்ளது. வேதம் என்ன கூறியுள்ளது? அது எப்படி மற்ற வேத வாக்கியங்களோடு ஒப்பிடப்படுகிறது என்பதை பார்த்தீர்களா? அது எப்படி அங்கே சரியாக ஸ்தானத்தில் போடப்படுகிறது என்பதை பார்த்தீர்களா? அது இங்கே ஒரு மனிதன் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவன் ஒருபோதும் இழக்கப்பட முடியாது என்றும், மேலும் இங்கு வந்து ஆனால் நீங்கள் இழக்கப்பட்டிருந்தால் அல்லது தூஷிக்கிறவராய் இருந்தால் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்றும் கூற முடியும். நிச்சயமாகவே நீங்கள் தூஷிக்கிற ஒருவராய் இருந்தால் அப்பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கவில்லை. அதனால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். பரிசுத்த யோவான் 4 இல்லை 1 யோவான் 4 கிறிஸ்துவின் ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். கிறிஸ்தவ சபையில் உள்ள ஒவ்வொரு தேவனுடைய ஆவியும் தேவன் கூறின ஒவ்வொரு காரியத்தோடும் இணங்குகிறது. நாம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கூறுகிற வசனத்தை இங்கே வாசிக்கிறோம். பண்டைய மாம்ச சிந்தையோ அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன. நான் வேத பண்டிதர் ஜோன்ஸ் என்று கூறுகிறது. புரிகிறதா? தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. இதே பூர்வமான மார்க்கம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. நீங்கள் உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்கள், அங்கே அதற்குள்ளதெல்லாம் அவ்வளவுதான். அதற்கு வேற எந்த காரியமும் கிடையாது. நாங்கள் பிரசுத்தர்களாக இருக்கிறோம், நாங்கள் லூத்தரங்களாக இருக்கிறோம், அல்லது அது என்னவாக இருந்தாலும் சரி, நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் தேவனுடைய ஆவி என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறாரே, ஆமென் என்று தேவனுடைய ஆவி கூறுகிறது. அது உடனடியாக தேவனுடைய வார்த்தையோடு இணங்கி போகிறது. ஆமையா, அது சரியாக அங்கே உள்ளது. இப்பொழுது நான் இதை புறப்படுத்தி கூறுகிறேன் என்று கூறுகிறதா? பவுல் இந்த மாம்ச பிரகாரமான சீர்திருத்தங்கள் செத்த கிரியைகள் என்றான். ஆனால் ஜீவன் எங்கே உண்டாகிறது என்றால் இதுதான் பரிபூர்ணமாகும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். நான் அவனுக்கு நித்திய ஜீவனை அளித்து அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பிதாவானவர் என கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், அவர்களில் ஒருவரும் கெட்டுப்போவதில்லை. அவ்வாறு கெட்டு போக முடியாது. ஆகையால் இங்கே அது என்ன செய்கிறது என்றால், அது என்ன செய்கிறது? அது ஜனங்களை உறுதியிழக்க செய்கிறது என்று ஜனங்கள் எண்ணுகிறார்கள். சகோதரனே, வெறுப்பு காட்டும் முகசுளிப்பு கொண்ட ஒரு சர்பத்தின் கட்டுப்பாட்டின் கீழே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதில்லை. ஒரு கருப்பு பாம்பு போன்ற சாட்டையை கொண்டு உங்களை சுற்றி துரத்துகிற இந்த நபர்களில் ஒருவராய் தேவன் இருக்கவில்லை. அவர் ஒரு பிதாவாயிருக்கிறார், அவர் அன்பாயிருக்கிறார், தேவன் அன்பாயிருக்கிறார். வேதம் பரிசுத்த யோவானில் அன்புள்ளவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று உரைத்துள்ளது. நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள். நான் வெளியே சென்று இந்த இரவு மது அருந்திவிட்டிருந்தால் நான் தேவனை நேசிக்க மாட்டேன். நான் என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் மது அருந்தியதே இல்லை. ஆனால் நான் வெளியே சென்று மது அருந்திவிட்டிருந்தால் அப்போது நான் ஒரு சௌகரியை பெற்றுக் கொள்ள பயப்பட மாட்டேன். நான் அதை செய்ய போகவில்லை. நான் போகவில்லை என்பதற்கு அதுவல்ல காரணம். நான் அதை செய்யாததற்கு காரணம் நான் அவரை நேசிக்கிறேன் என்பதே காரணமாய் உள்ளது. அவர் என்னை நேசிக்கிறார். அது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல. அது நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியமாய் இருக்கவில்லை. அது அவர் எனக்காக ஏதோ ஒன்றை ஏற்கனவே செய்துள்ளார் என்ற காரணமாய் உள்ளது. நான் அதற்காக அவரை நேசிக்கிறேன். அங்கேதான் உங்கள் காரியமே உள்ளது. ஆகையால் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று ஆவியினாலே வாக்களிக்கப்பட்டுள்ளது. அவர் பொய்யுரைத்தாரா அல்லது அவர் உண்மையை சொன்னாரா? அவர் உண்மையை கூறினார். ஆகையால் இது எப்படி வியாக்கியானிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஒரு மனிதன் ஒருமுறை கிருபையில் ரட்சிக்கப்பட்ட பின்னர் அவன் விழுந்து போவதென்பது கூடாத காரியமாய் உள்ளது. அவனால் விழுந்து போக முடியாது. அப்படி அவனால் நிச்சயம் விழுந்து போக முடிந்தால் அப்பொழுது அவன் மீண்டும் மனந்திரும்பாமல் மீண்டும் பழைய கிரியைகளை திரும்பவும் செய்ய அந்த ஸ்தானத்திற்கு செல்வான். ஆகையால் நீங்கள் எல்லோரும் ஒரு எழுப்புதலில் இருந்து மற்றொரு எழுப்புதலுக்கு, ஒரு இடத்திலிருந்து பின்னர் மற்றொரு இடத்திற்கு உலக பயணம் மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் ஸ்திரப்படவில்லை என்பதை நீங்கள் காண்கிறதில்லையா? நீங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது நிச்சயமாக நீங்களோ சகோதரன் நாம் எனக்கு தெரியாது என்று கூறலாம். நிச்சயமாகவே தேவன் கொண்டுள்ள ஊழியத்தை எனக்கு அளிக்காவிட்டால் நான் தவறாயிருப்பேன். அது வேத வாக்கியத்தால் நிரூபிக்கப்படாவிட்டால் அப்பொழுது அது தவறாகும். ஆனால் இங்கே அதை ஆதரிக்கும்படியான வேத வாக்கியம் உள்ளதே. சபையானது ஒருபோதும் ஒரு இடத்தை தவறப்பட்டதே இல்லை. ஜனங்களோ போய் சபையில் சேர்ந்து கொண்டு வம்பு பண்ணி சண்டை போட்டு குழப்பம் விளைவித்து மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து மாம்ச பிரகாரமாக எந்த விதமாக வேண்டுமானாலும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஓ ஆம் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறுகிறார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் ஒரு மனிதனோடு ஓடிக்கொண்டிருந்தார் என்று என்னிடத்தில் அவர் கூறினார். அதை குறித்த ஒரு அறிக்கையை நான் இன்றைக்கு கேட்டேன். அவள் ஒவ்வொரு இடமாக சென்று அவர்களை பிடித்து விட்டாளாம். அந்த ஸ்திரீ, நான் ஒரு கிறிஸ்தவள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யப் போகிறேன் என்றாள். ஞாயிறு காலை இங்கே பிரசங்கிக்கிற ஜிம்மி ஆஸ்மான் அவர்களை நோக்கி பாருங்கள். வாரம் முழுவதும் பூகி பூகி என்று இசைப்பேடையில் ஆரவார இசையை இசைத்துக் கொண்டும் ராக் அண்ட் ரோல் என்ற நடனத்தை ஆடிக்கொண்டும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். எல்விஸ் பிரெஸ்லியை நோக்கி பாருங்கள். அவன் 1947 ஆண்டின் புதிய யூதாஸ் காரியத்தாய் இருக்கிறான். அவன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற பெந்தேகோஸ்த ஸ்தாபன சபையில் பரிசுத்த ஆவிக்காக அந்நிய பாஷை பேசி கடந்த 50 வருடங்களில் மதுபான கடைகள் நரகத்தில் வாதிக்கப்பட அனுப்பிய ஆத்துமாக்களை பார்க்கிலும் அதிகமான ஆத்துமாக்களை நரகத்திற்கு அனுப்பிவிட்டான். உலகம் முழுவதிலும் உள்ள 19 வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகள், சிறு பெண் பிள்ளைகள் தங்களுடைய உள்ளாடைகளை கடற்றி அவனுடைய கையெழுத்தை பெற அதனை மேடையின் மேல் எரிகிறார்கள். அவனுடைய இடுப்பு கீழான அவனுடைய மிக இழிவான அங்க அசைவுகளை அவர்கள் தொலைக்காட்சியில் காட்ட மாட்டார்கள். அந்நிய பாஷையில் பேசுவது பரிசுத்தாவி பெற்றதற்கான அத்தாட்சியா? ஓ சகோதரனே, பரிசுத்தாவி அங்கே இருந்தால் அது அந்த விதமாக செயல்படாது. நீங்கள் அதை பார்க்கலாம் மேலானதை அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக அதை போன்று செயல்படாது. தேவன் தூய்மையையும் துப்புரவையும் பரிசுத்தையும் நேசிக்கிறார். நான் என்னை ஒரு கிறிஸ்தவனாக்கிக் கொள்ள சுத்தமாக தூய்மையாக பரிசுத்தமாக நடந்து கொள்கிறதில்லை. ஆனால் கிறிஸ்து எனக்குள்ளிருந்து எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். நான் அவரை நேசிக்கிறேன். நான் இந்த காரியத்தையாவது தவறாக செய்தால் அது என்னை அங்கேயே கண்டிக்கிறது. அப்பொழுது நான், தேவனே என்னை மன்னியும் என்று கூறுகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்களும் கூட தவறு செய்கிறீர்கள். எனவே நிச்சயமாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நீங்கள் மாம்ச பிரகாரமானவர்களாக இருந்தால் நீங்கள் அப்படியே பின்னால் காத்திருந்து அதெல்லாம் பரவாயில்லை, நான் சபையை சார்ந்தவர் என்று கூறுவீர்கள். புரிகிறதா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும் போது அப்பொழுது நீங்கள் தூஷிக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் அதை குறித்து பரிகசித்து அதை பொல்லாத ஆவி என்று அழைக்கிறீர்கள். மேலும் அது ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் என்றும் கூறுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்களை கிருபைக்கும் நியாயத்திற்கும் இடையே வேறு பிரித்துக் கொள்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் எந்தெந்தைக்குமாய் முடிவுத்து விடுகின்றீர்கள். இயேசு அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூறினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்றார். ஒரு கிறிஸ்தவன் ஆவியினால் பிறந்தவன் அதை குறித்து பொல்லாங்காய் கூற முடியாது. ஏனென்றால் அந்த தேவ ஆவியால் பொல்லாங்க கூற முடியாது. அது வார்த்தையோடு ஓவி போகிறது. அது உண்மை. அந்த காரணத்தினால்தான் ஜனங்கள் என்னிடத்தில் கூற முயற்சிக்கிறார்கள். அங்குள்ள அந்த அக்னி ஸ்தம்பத்தை இங்கே நம்மோடு பிரசன்னமாய் இருக்கிறதை அதை அவர்கள் அது பிசாசா இருந்தது என்றும் அதை அது வெறுமன கட்டுக்கதையா இருந்தது என்று இவை எல்லாவற்றையும் கூற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது கட்டுக்கதை அல்ல என்பதை புகைப்பட கருவியானது நிரூபித்து விட்டது. அந்த செயல்கள் சரியாக வேதாகமத்தில் காணப்படுகின்றன. பவுலை தமஸ்குவிற்கு போகும் அவனுடைய வழியில் சந்தித்தது அதே அக்னி சமமே ஆகும். முன்காலத்தில் அவர் அங்கு செய்த இந்த எல்லா காரியங்களையும் சரியாக அதே விதமாக வேதாகமத்தின் மூலம் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிறிஸ்துவாய் தேவகுமாரனாயிருக்கிறார். நாம் மீண்டும் பிறந்திருக்கும் போது நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறபடியால் கெட்டு போக முடியாது. எனவே ஒரு மனிதன் விழுந்து போவது கூடாத காரியமாகும். அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. பவுல் என்ன கூறுகிறார் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். நான் அதில் மீதமுள்ள பாகத்தை வாசிப்பேன். அது இப்பொழுது சரியாக பொருள்பட தோன்றுகிறதா என்று பார்ப்போம். நாம் அப்படியே ஒரு நிமிடம் தொடர்ந்து செல்வோம். 8வது வசனம், முள்செடிகளையும் முள்புண்டுகளையும் உழைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது கெட்டதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அது அவிசுவாசியாய் உள்ளது. இப்பொழுது பவுலை கவனியுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது அவன் நியாயப்பிரமாணத்தின் கீழ் கொண்டு வர முயற்சிப்பவர்களை குறித்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் யாவற்றையும் செய்ய முயற்சிக்கிறவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே சமயத்தில் அவர்கள் தங்களால் இருக்க முடிந்த அளவு சமய சடங்காச்சாரங்களை கொண்டிருந்தனர். அவர்கள் ஞானஸ்தானம், கைகளை வைக்குதல் மற்றும் இந்த எல்லா காரியங்களையும் உடையவர்களாயிருந்தனர். பிரியமானவர்களே, நன்மையானவைகளும் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. இப்பொழுது அவன் கூறுவதற்கு செவி கொடுங்கள். நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே? அவர் என்னத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று புரிகிறதா? அவர் கிறிஸ்தவர்கள் விழுந்து போவதை குறித்தும் அவர்கள் திரும்பி வருவது கூடாத காரியம் என்பதை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர் மாம்ச பிரகாரமான விசுவாசிகள் சீர்திருத்த முறைமையினூடாக செல்வதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவன் மீண்டும் பிறந்த உங்களிடத்தில், கிறிஸ்தவர்களாய் இருக்கிற உங்களிடத்தில், பிரியமானவர்களே, நன்மையானவைகள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். நீங்கள் அந்த காரியங்களை கூறுகிறதில்லை. நீங்கள் அந்த விதமான ஜீவம் ஜீவிக்கிறதில்லை. நீங்கள் கிறிஸ்துவோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றான். இங்கே பின்னால் அவர் என்ன கூறினார்? இப்பொழுது இந்த காலையில் நாம் இருந்த எபிரேயர் 10வது அதிகாரத்துக்கு நாம் மீண்டும் செல்வோமாக. இப்பொழுது நாம் மீண்டும் எபேசியர் 4:30 திருப்புவோமாக. அப்படியே ஒரு நிமிடம் நாம் இதை புரிந்து கொள்வோமாக. வேதவாக்கியம் வேதவாக்கியத்தோடு ஒத்துப்போகும்படி இதை ஆதரிக்க இது என்ன கூறுகிறது என்பதை கவனியுங்கள். நாம் எபேசியர் 4 பார்ப்போமாக. எபேசியர் 4:30 நாம் வாசித்து அது என்ன கூறுகிறது என்று பார்ப்போமாக. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம் எப்படி அந்த சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம்? ஒரே ஆவியினால். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அது சரிதானே? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு எழுப்புதலிலிருந்து மற்றொன்று வரை அல்ல, ஆனால் சரீர மீட்பின் நாள் வரையில் அந்த விதமாகத்தான் நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் இழக்கப்பட்டு போவதற்கான வழியே கிடையாது. நீங்கள் பயமடைந்துள்ளீர்கள். அந்த காரணத்தினால்தான் பயம், ஒரு பயம். பயம் சந்தேகத்தோடு சவகாசம் செய்கிறது, அன்போ விசுவாசத்தோடு சவகாசம் செய்கிறது. நான் என் பிதாவை நேசிக்கிறேன், நான் அவரை குறித்து பயப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் அவரை நேசிக்கிறேன். அவர் எனக்கு தீங்கிழைக்க மாட்டார், அவர் எனக்காக நன்மையை செய்வார். நான் அவரை குறித்து பயமடைந்திருந்தால், ஓ அவர் அதை செய்வாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று பயமடைந்திருந்தால் எப்படி இருக்கும்? புரிகிறதா? ஆனால் நான் அவரை நேசிப்பேனேயானால், ஆம் பிதாவே, நான் உம்மை நேசிக்கிறேன். நீர் என்னுடைய பிதாவாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் உம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வீரா என்று நான் பயப்படவில்லை. அது எனக்கு உம்முடைய வாக்குத்தமாய் உள்ளது என்று கூறுவேன். அந்த விதமாகத்தான் தேவனுடைய ஆவி செய்கிறது. ஆனால் ஓ நான் இதை செய்திருந்தால், நான் அதை செய்திருந்தால் என்றால் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமாணங்களை கடைபிடிக்கின்ற பக்கத்திற்கே மீண்டும் வருகின்றீர்கள். ஒருபோதும் பிரமாணங்களை கடைபிடிக்கின்ற பக்கத்திற்கு செல்லாதீர்கள். அது எதிர்மறையான பக்கமாய் உள்ளது. உங்களுக்கு தேவை உறுதியான பக்கமே ஆகும். அது ஏற்கனவே முடிவு பெற்ற ஒரு கிரியையாய் உள்ளது.
Christ died and the sin was killed when he died.
கிறிஸ்து மரித்தார். அவர் மரித்தபோது பாவம் கொல்லப்பட்டது. தேவன் உங்களை நித்திய ஜீவனுக்கென்று முன்னியமித்திருந்தால், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. இப்பொழுது இழக்கப்பட முடியாது. நீங்கள் என்னென்றுமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. நாம் இழக்கப்பட வழியே கிடையாது. சரியாக, இப்பொழுது அது உங்களை நலமாய் உணர செய்யவில்லையா? இப்பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? உங்களுடைய ஆவி அவருடைய ஆவியோடு சாட்சி பகரும் போது, தேவனுடைய அன்பு உங்களுடைய இதயத்தில் இருக்கும் போது, நீங்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, பொறுமை, நற்குணம், சாந்தம் இவைகளை பெற்றிருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள், அதாவது அந்த ஆவியின் கனிகள் உங்களுடைய ஜீவியத்தை பின்தொடர்கின்றன. உங்களால் ஆவியில் நடனமாட முடியும் என்ற காரணத்தினால் அல்ல. ஓ இந்த நவீன தாளத்திற்கு, அது ஒரு இசைப்பேடையில் சத்தமிட்டு இசைக்கப்படும் போது இங்கே அதற்கு ஏராளமானோர் ஆவியில் நடனமாடுகிறார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான், ஆனால் அவர்கள் அந்த முழு காரியத்தையுமே பிரமாணத்தை கடைபிடிக்கின்ற பக்கமாக எடுத்துக்கொண்டனர். பாருங்கள், அவர்கள் தேவனுடைய ஆவியையே பின்னால் விட்டுவிட்டனர். அந்த காரணத்தினால் தான் தேவன் தம்மை வெளிப்படுத்த துவங்கும் போது அவர்களோ அர்த்தமற்றது, நாங்கள் அதனோடு எந்த காரியத்தையும் செய்ய விரும்பவில்லை என்று கூறிவிடுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அதை ஒருபோதும் கண்டதே இல்லை. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அங்கே உள்ளே ஒரு வித்தியாசமான ஜீவனாய் உள்ளது. அவனோ அதை அறிந்திருக்கவில்லை. கோதுமை மணியானது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கலையானது அறிந்து கொள்ளவில்லை. கோதுமை மணியோ ஒரு வித்தியாசமான ஜீவனாய் உள்ளது. அந்த விதமாகத்தான் அது ஒரு கிறிஸ்தவனோடு உள்ளது. மாம்ச பிரகாரமான விசுவாசியோ அறிக்கையிடுபவன், வெளியே போய் ஓ ஆம் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கையிடுகிறான். அதே சமயத்தில் அவன் தன்னுடைய வாயில் டெக்சாஸில் உள்ள ஒரு கொம்பச்ச இளங்காலையைப் போல ஒரு பெரிய சுருட்டினை வைத்திருக்கிறான். ஒரு ஸ்திரீ தன்னுடைய குட்டை கால்சட்டைகளோடு வந்து, ஓ ஆம் நான் ஒரு சபையின் அங்கத்தினள், நிச்சயமாகவே நான் அங்கத்தினள் தான் என்று கூறுகிறாள். நீங்கள் மாம்ச பிரகாரமானவர்களை அல்லாமல் வேறொன்றுமில்லை என்பதை உங்களுடைய கனிகளே நிரூபித்து விடுகின்றன. அது உண்மையே. நிச்சயமாகவே அது மாம்ச பிரகாரமானதாகவே உள்ளது. அதை அனுமதிக்கும்படியான காரியம் ஒன்று மாத்திரமே உண்டு. அது ஒன்று மனநிலை குறைபாட்டு கோளாறு அல்லது உங்கள் மீது உள்ள ஒரு இச்சையான ஆவியாய் இருக்கலாம். அது உண்மை. நீங்கள் உலகத்தைப் போன்று செயல்பட வேண்டும் என்று விரும்பினால் வேதம், நீங்கள் உலகத்திலும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கொண்டால் உங்களிடத்தில் தேவனுடைய அன்பே இல்லை என்று உரைத்துள்ளது. ஆகையால் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. இப்பொழுது நீங்களோ, ஓ வேதம் கூறியுள்ளது, ஆகையால் நான் அதை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். இல்லை, அதுவல்ல. கிறிஸ்து உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் வரையில் அங்கேயே தரித்திருங்கள். அப்பொழுது உங்களிடத்திலிருந்து அதை எடுத்து போட்டு விடுகிறது. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஆவியால் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதல்ல, அது அவர் உங்களுக்காக என்ன செய்துள்ளார் என்பதாக உள்ளது. நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு அன்பினை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் வரையில் இருந்து அதன் பின்னர் உங்களுடைய ஜீவியத்தை கவனித்து பாருங்கள். அது வார்த்தையோடு சரிவர பொருந்துகிறதா என்று பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய முயற்சிக்கின்ற காரணத்தால் அல்ல, ஆனால் தேவன் உங்களை அவருடைய ஆவியின் கீழ்ப்படுதலுக்குள் கொண்டு வருகிற காரணத்தினாலேயாம். அது தேவனுடைய வழியில் நீங்கள் உங்களையே வழிநடத்திக் கொள்வதல்ல, அது தேவன் தம்முடைய சொந்த வழியில் உங்களை வழிநடத்துகிறதா உள்ளது. நீங்கள் வழிநடத்துதலை செய்கிறதில்லை, ஆனால் தேவன் வழிநடத்துதலை செய்கிறதாய் உள்ளது. இப்பொழுது நாம் முடிவை நோக்கி செல்லுகையில் அப்படியே இதை கவனியுங்கள். 11வது வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். இப்பொழுது இங்கே இன்னும் ஒரு குறிப்பு உள்ளது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தம் அணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். தேவன் ஆபிரகாமை சந்தித்த போது இப்பொழுது ஆபிரகாம் எவ்வித தகுதிகளுமே இல்லாமலேயே உடன்படிக்கையை பெற்றுக் கொண்டார். உடன்படிக்கையோ ஆபிரகாமோடு செய்யப்பட்டது. அது முற்றிலும் கிருபையாயிருந்தது. ஆபிரகாம் ஒரு சிறந்த மனிதனாய் இருக்கவில்லை. அவன் ஒரு பரிசுத்த மனிதனாய் இருக்கவில்லை. அவன் ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தான். தேவன் தெரிந்து கொள்வதன் மூலம் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் அதை விரும்பினார் என்ற காரணத்தினால் அல்ல, ஆபிரகாம் இதை செய்தார் என்ற காரணத்தினால் அல்ல, ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான் என்ற காரணத்தினால் அல்ல, அவருக்கு எல்லா தகுதிகளும் இருந்தது என்ற காரணத்தினால் அல்ல, ஆனால் அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலா இருந்தது. தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் கூறினது போல நாம் நம்முடைய பிரசங்கமார்களை தேர்ந்தெடுக்கிறோம் என நான் நம்புகிறேன். நான் வெளியே போய் சுற்றி உதவிக்காரர்களில் ஒருவர் விட்டு சென்று விட்டார். எனவே அவருடைய ஸ்தானத்தை எடுக்கும்படியான சிறந்த மனிதனை இந்த கட்டடத்தில் கண்டறிவோம். போதகர் விட்டு சென்று விட்டார். நமக்கு சிறந்த போதகர் கிடைக்கும்படியாய் நாம் கண்டறிவோமாக என்று கூறுகிறோம். சில நேரங்களில் அது சரியாயிருப்பதில்லை. யூதாசினுடைய இடத்தை எடுத்துக் கொள்ளும்படியான ஒரு மனிதனை அவர்கள் தேர்ந்தெடுத்த போது அவர்கள் தவறான மனிதனையே தெரிந்தெடுத்தனர். அவர்கள் ஒரு பெருந்தன்மையான மனிதனை, மத்தியாவை, ஒரு மகத்தான வேத பாரகனை, ஒரு வேத பண்டிதனை, ஒரு தானாதிபதியை தெரிந்தெடுத்தனர். அவர்களோ அவர் உண்மையாகவே அந்த ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வார், அவர் ஒரு உண்மையான மனிதனை போன்று காணப்படுகிறார் என்று கூறினார்கள். ஆனால் அதுவோ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலா இருக்கவில்லை. அவர்கள் இந்த மனிதனை தெரிந்தெடுத்தனர். அவனோ தேவனுக்காக எந்த காரியத்தையுமே ஒருபோதும் செய்யவே இல்லை. ஆனால் தேவன் ஒரு சிறு உருவம் படைத்த, மிகவும் கோபம் கொண்ட, சற்று வளைந்தது போன்றதான கூர் மூக்கினை கொண்ட ஒரு யூதனையே அவருடைய தெரிந்து கொள்ளுதலாக தெரிந்து கொண்டார். அவருடைய முகத்திலோ எப்பொழுதும் கோபம் குடிகொள்ள, நான் போய் அவர்களை கைது செய்வேன் என்றே கூறி வந்தான். தேவனோ, நான் அவனுக்குள் ஏதோ ஒரு காரியத்தை காண்கிறேன், நான் அவனை உபயோகிப்பேன் என்றார். தேவன் அவனுக்கு முன்பாக அங்கே அந்த பெரிய ஒளியில் பிரசன்னமானார். அப்பொழுது அவனோ, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அவரோ, நான் இயேசு. ஏன், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அந்த விதமாக தேவன் அந்த மனிதனை எடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பூமியிலே மகத்தான மனிதர்களில் ஒருவனாக அவனை ஏற்படுத்தினார். அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருந்தது. இன்றைக்கோ நாம் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய முயற்சிக்கிறோம். சபைகளே, நீங்கள் இந்த மனிதனை இங்கே அனுப்புகிறீர்கள், அந்த மனிதனை இங்கே அனுப்புகிறீர்கள். அது அந்த விதமாக செய்யப்பட வேண்டியதில்லை. தேவனே வழிநடத்துதலை செய்கிறார். அது எல்லாவற்றிலும், எல்லாவற்றினூடாகவும், எல்லாவற்றின் மேலும் உள்ள தேவனாய் உள்ளது. அது ஏதோ ஒரு சபையின் ஏதோ ஒரு பத்திரம் என்ன கூறுகிறது என்பதல்ல, அது தேவன் அதை குறித்து என்ன கூறினார் என்பதாய் உள்ளது. அதுவே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. கவனியுங்கள், தேவன் ஆபிரகாமுக்கு நிபந்தனையற்ற ஒரு வாக்குத்தத்தை உண்டு பண்ணினார். இப்பொழுது காத்திருங்கள், ஆபிரகாம் ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கவில்லை. தேவன், நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன் என்று கூறினார். தேவன் ஆதாமுக்கு ஒரு வாக்குத்தத்தை பண்ணி, ஆதாமே நீ இதை தொடாமல் இருந்தால் நீ என்னென்னைக்கும் ஜீவிப்பாய், ஆனால் நீ அதை புசிக்கும் நாளிலே, அந்த நாளிலே நீ சாவாய் என்றார். ஆதாம் எப்படியும் நான் இவை எல்லாவற்றையும் குறித்து வியப்புறுகிறேன் என்றான். அவன் சென்று அதை புசித்து சேதப்படுத்தினான். தேவனோ ஒவ்வொரு முறையும், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உடன்படிக்கையை தேவனோடு செய்யும் போது, அல்லது தேவன் ஒரு மனிதனோடு செய்யும் போது, மனிதன் தன்னுடைய பாகத்தை முறித்து போடுகிறான். ஆகையால் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் மனிதன் என்னவா இருந்தான் என்பதை அவர் கண்டார். அவர்கள் முன்னமைக்கப்பட்டிருந்தனர், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தனர். எனவே தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆகையால் தேவன் இறங்கி வந்து தம்முடைய உடன்படிக்கையை ஆபிரகாமோடு நிபந்தனையற்றதாய் பண்ணினார். அது நிபந்தனையற்றதாய் இல்லாமல் இருந்திருந்தால் ஆபிரகாமோ நீண்ட காலத்திற்கு முன்பே இழக்கப்பட்டிருந்திருப்பான். அவனோ அங்கே கேராரிலே அமர்ந்து கொண்டு பின்வாங்கி போனவனாய் ஒரு பொய்யுரைத்ததை சற்று நோக்கி பாருங்கள். அவன் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய சொந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மற்றொரு மனிதனுக்கு அளித்து விட்டான். என்னே ஒரு மனிதன் அங்கே பின்வாங்கி போனவனாய் அமர்ந்திருந்தான். தேவனோ அவனிடத்தில், நீ இங்கிருந்து போகாதே, இங்கேயே தரித்திரு என்றார். பஞ்சமோ அவனை வெளியே ஓட செய்தது. எனவே எங்கே எளிமையா இருந்து கொண்டிருந்ததோ அங்கே போய் அவன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஒரு நபர் எளிதான பாதையை தெரிந்து கொள்ளும் போது அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் வெளியே போய் பசுமையாயிருந்த புல்வெளி அண்டை அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அவன் அங்கு சென்றபோது அவன் அந்த ராஜாவினிடத்தில் தன்னுடைய சொந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று கூறினான். இப்பொழுது அது ஒரு பொய்யா இருந்தது. எந்த மனிதனாவது தன்னுடைய உயிரை காப்பாற்ற தன்னுடைய மனைவியை எடுத்து மற்றொரு மனிதனுக்கு அளிப்பானா? அவன் அங்கே ஒரு சிறு கூடாரத்தில் பின்வாங்கி போறவனாக அமர்ந்து கொண்டு ஒரு பொய்யை கூறிக்கொண்டு தன்னுடைய நன்மையை விட்டு வாக்குத்தத்தத்தில் இருந்து மற்றமுள்ள ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் பிரித்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் அப்பொழுதும் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். அங்கே அபிமெலேக் என்பவன் இருந்தான். அவன் ஒரு நல்லவனாய் பரிசுத்த மனிதனாக இருந்தான். நிச்சயமாகவே அவன் ஒவ்வொரு இரவும் தனக்கு ஜபங்களை செய்து வந்தான். அப்பொழுது மீண்டும் அழகாகவும் வாலிபமாகவும் மாறி அங்கே வந்திருந்த இந்த 100 வயது நிரம்பிய பாட்டியை கண்டான். உடனே அவன், நான் அந்த பெண்ணிற்காகத்தான் காத்திருந்தேன், ஆகையால் நான் அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றான். அதற்கு ஆபிரகாமோ, நீ அவளை திருமணம் செய்து கொள்ளலாம், அவளுடைய சகோதரி என்று கூறிவிட்டான். அவளும் அதனுடைய சகோதரன் என்று கூறினாள். ஆகையால் அவன் அவளை அங்கே அழைத்துச் சென்று அங்கிருந்த ஸ்திரீகளை கொண்டு அவளை நீராட்டி அருமையான ஆடைகளை அணியச் செய்து ஒரு இளவரசியைப் போல ஆயத்தம் பண்ணினான். அதன் பின்னர் அவன் தன்னுடைய ஜபங்களை செய்துவிட்டு தன்னுடைய படுக்கையில் கால்களை நீட்டி படுத்துக் கொண்டு, நாளை நான் அந்த அழகான இவரே பெண்ணை அங்குள்ள அந்த பையனின் சகோதரியை திருமணம் செய்வேன். ஓஹோ, அது அற்புதமாக இருக்கும். ஓ கர்த்தாவே, நான் உம்மை எப்படியாய் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆமையா, அற்புதமாய் உள்ளது என்று கூறினான். தேவனோ, நீ ஒரு செத்த மனிதனை போன்றிருக்கிறாய் என்றார். என்னை மன்னிக்கவும் ஆபிரகாம். ஏன் ஆபிரகாமோ அங்கே போய் சொல்லிவிட்டு பின்வாங்கி போய் அமர்ந்து கொண்டிருந்தான். இந்த மனிதனோ இங்கே நேர்மையும் நீதியும் செம்மையான மனிதனுமாய் இருந்தான். அப்பொழுது அவன், ஏன் ஆண்டவரே, நீரின் இருதயத்தின் உத்தமத்தை அறிவி, அவரது தன்னுடைய சகோதரி என்று இரண்டத்தில் கூறினான் அல்லவா என்று கேட்டான். அப்பொழுது தேவன், நான் உன்னுடைய இருதயத்தின் உத்தமத்தை அறிவேன், அந்த காரணத்தினால்தான் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு தடுத்துக் கொண்டிருக்கிறேன். அது உண்மை. நான் உன்னுடைய இருதயத்தின் உத்தமத்தை அறிவேன், ஆனால் அவளுடைய கணவன் என்னுடைய தீர்க்கதரிசி என்று கூறினார். அல்லேலூயா. ஓ, அது கிருபையா இருக்கவில்லை என்றால் அது என்ன? பின்வாங்கி போய் ஒரு பொய்யை கூறி அங்கே அமர்ந்திருந்தான். ஆனால் அது அப்பொழுதும் என்னுடைய தீர்க்கதரிசி. நீ காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனிடத்திற்கு போய் அவனுடைய மனைவியையும் திரும்ப அழைத்துக் கொண்டு போய் திரும்ப ஒப்படைத்து விடு. இல்லை என்றால் நீ ஒரு செத்த மனிதனாக இருக்கிறாய். நான் இனிமேல் உன்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். அவன் உனக்காக வேண்டுதல் செய்யட்டும் என்றார். ஆமென். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அது என்னுடைய தீர்க்கதரிசி. இப்பொழுது நீங்கள், ஓ, நான் ஆபிரகாமாய் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே என்று கூறலாம். நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் நாம் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படி சொந்தராயும் இருக்கிறோம். உண்மை. அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. நீங்கள் அதை வாசிக்க விரும்புகிறீர்களா? ஏன், வேதம் அதை கூறியுள்ளது. அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்லாமல் அவனுடைய சந்ததியாருக்குமானதாயிருந்தது. உங்களைப் போலவே ஆபிரகாம் அநேக வித்துக்களை நிச்சயமாக அநேக பிள்ளைகளை உடையவனாயிருந்தான். இஸ்மவேல் அவனுடைய பிள்ளையாயிருந்தான். சாராள் மறித்த பின்பு அவன் கேத்துராள் என்னும் வேறொரு ஸ்திரீயின் மூலம் 7 அல்லது 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஆனால் பாருங்கள், வித்தோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றாயிருந்தது. அது ஈசாக்கா இருந்தது. ஈசாக்கினூடாக கிறிஸ்து வந்தார். கிறிஸ்துவினூடாக நாம் வந்தோம். வாக்குத்தத்தமோ நிபந்தனையற்றதாயிருக்கிறது. இப்பொழுது ஆபிரகாமை குறித்து என்ன? ஏன் அவரை செய்திருந்திருப்பான்? அது அவன் திரும்பி வரக்கூடாத காரியமாயிருந்திருக்கும். நிச்சயமாக அது அப்படி இருந்திருந்தால் சவுல் மீண்டும் திரும்பி வருவது கூடாத காரியமாக இருந்திருக்கும். நீங்கள் வேத வாக்கியத்தை அந்த விதமாக வாசித்து பார்த்திருக்க வேண்டும். புரிகிறதா? ஆனால் அது அப்படி இருக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னென்றைக்குமாய் நிலைத்திருக்கிறது. நாம் இங்கே ஒரு நிமிடம் வாசிப்போமாக. நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் கலாத்தியர் 3:16 எடுத்து இதை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது வாக்குத்தத்தம் என்ன என்பதை பாருங்கள். நாம் அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை பாருங்கள். 3:16 இங்கே கவனியுங்கள். சரி, நாம் 15வது வசனத்தையும் கூட வாசிக்கப் போகிறோம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் சந்ததி வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் இப்பொழுது கவனியுங்கள், சந்ததிகளுக்கு பண்மை என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்படியானால் கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாயிருந்தார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின் சொந்தராயும் இருக்கிறோம். அப்படியானால் அது எப்படி இருக்கிறது? தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரானால் நீங்கள் எப்படி விழுந்து போகப் போகிறீர்கள்? எப்படி நீங்கள் பின்வாங்கி போகப் போகிறீர்கள்? எப்படி விலகி போய் அதற்காக நரகத்துக்கு செல்ல வேண்டியவர்களாக இருப்பீர்கள்? இப்பொழுதோ நீங்கள் நான் பின்வாங்கி போக முடியாதா என்று கேட்கலாம். முற்றிலுமாக உண்மைதான். நீங்கள் பின்வாங்கி போகும் போது நீங்கள் அதற்கு தண்டனையை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆபிரகாம் அதை பெற்றுக் கொண்டான், மற்றவர்களும் அதை பெற்றுக் கொண்டனர், நீங்களும் அதை பெற்றுக் கொள்வீர்கள். அது நீங்கள் பாவம் செய்ய உரிமை அளிக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அது உரிமை அளிக்கிறதே இல்லை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீங்கள் அபராதம் செலுத்துவீர்கள். நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதையே அறுப்பீர்கள். நீங்கள் ஒரு சிறு பாவத்தை செய்யும் போது நீங்கள் ஒரு கடுவும் தண்ணீர் தொட்டி நிறைய அறுப்பீர்கள். அது உண்மை. ஆனால் சகோதரனே, நீங்கள் இழக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அது பொருட்படுத்தி கூறுகிறதில்லை. அது முற்றிலும் சரியே. ஆபிரகாம் சரியாக எதை விதைத்தானோ அதையே அறுத்தான். அது உண்மை. ஆனால் அவன் அப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டிருந்தான். தேவன் இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை பண்ணினார். அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து போயினர். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இழந்து எகிப்திற்குள்ளாக சென்றனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கையை இழந்து விடாமல் இருந்தனர். தேவன், நான் ஆபிரகாமுக்கு பண்ணின என்னுடைய வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறேன். நான் அதை நினைவு கூர்ந்து நான் என் ஜனங்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்தேன். மோசே, அங்கே போய் என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று நான் கூறினதாக பார்வோரிடத்தில் சொல்லு. நான் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் பண்ணின ஒரு வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறேன் என்றார். அது அதே காரியமாய் நம்மோடு உள்ளது. ஆகையால் நீங்கள் மறித்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜீவனோ கிறிஸ்துவினூடாக தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. உங்களை தொடக்கூடிய காரியம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்பொழுது நீங்கள் போய் தவறு செய்யலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக மெய்யாகவே ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால், நீங்கள் ஒரு தவறு செய்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கண்டால், நீங்கள் எழும்ப மீண்டும் முயற்சிப்பீர்கள். அது உண்மை. நீங்கள் அங்கேயே விழுந்து கிடக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் கோழைத்தனமாக இருந்தால், நீங்கள் ஒரு கலையாக இருந்தால், நீங்கள் எழும்பி முயற்சிக்காமலேயே நல்லது, எப்படியும் அதனால் ஒன்றுமில்லை என்று கூறிவிடுவீர்கள். தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதன் ஒரு வலை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளாக போய் அதை போடுகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் அங்கிருந்து வரும்போது அவன் ஆமைகளையும் தவளைகளையும் பாம்புகளையும் பல்லிகளையும் சிலந்திகளையும் மீன்களையும் வலையில் உடையவனாய் வருகிறான். அந்த விதமாகத்தான் சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது. கர்த்தர் சகோதரன் கிரகாமை போன்ற ஒரு ஊழியக்காரனிடத்தில், இங்கே போ சகோதரன் கிரகாம், இந்த மூலைக்கு சென்று கொஞ்ச காலம் மீனை பிடி என்று கூறுவார். சரி, அப்பொழுது அவர் தன்னுடைய வலையை எடுத்துக்கொண்டு போய் அங்கே மீன் பிடிக்கும் வலையை வீச துவங்குகிறார். சகோதரன் பில், நீர் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்? நான் எங்கே வெளியே போய் இந்த மூலையில் வலையை போடுகிறேன். பின்னர் நான் வலையை எடுத்து, கத்தாவே, அதோ அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று கூறுகிறேன். நான் மீண்டும் வலையை எடுத்து, சரி கத்தாவே, இதோ அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறேன். இப்பொழுது ஒரு ஆமையோ துவக்கத்தில் ஒரு ஆமையாகவே இருந்தது. நீங்கள் அதை வலையில் பிடித்தீர்கள். அது உண்மை. அந்த விதமாகவே ஜனங்கள், ஓ அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவருக்கு மகிமை, அல்லேலூயா என்று உணர்ச்சி வசப்படுதலில் பிடிக்கப்படுகின்றனர். அவர்கள் அப்படியே வலையில் பிடிக்கப்படுகின்றனர். அவ்வளவுதான். அந்த பழைய ஆமையின் ஆவி அவர்களுக்குள் இருந்தால் அது நீடித்திருக்க போவதில்லை. எனவே அவர்களோ, நல்லது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார்கள். இதோ அவன் திரும்பி போகிறான், திரும்பவும் ஊர்ந்து சென்று விடுகிறான். நன்னீர் ரெண்டு வகையான வயோதிக பெண்மணியோ, ஆனால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கூறிவிடுவாள். புரிகிறதா? குமாரி சிலந்தியோ கொஞ்ச நேரம் அங்கே அமர்ந்து விட்டு அவள் என்று அங்கே எப்படியும் அதில் எந்த காரியமும் இல்லை என்று கூறி திரும்பி விடுகிறாள். குமாரி சர்பமோ, ஓ, அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள், அங்கே அதில் உள்ளதெல்லாம் அவ்வளவுதான், அவர்களை விட மேலான அறிவுள்ள ஒரு இடத்திற்கு நான் செல்வேன் என்று கூறுவாள். ஏன், அவள் துவக்கத்திலேயே ஒரு சர்பமாயிருக்கிறாள். சுவிசேஷ வலையானது அவர்களை அப்படியே பிடித்து விட்டது. அவ்வளவுதான். ஆனால் மீனோ எஜமானுடைய மேஜைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவன் துவக்கத்திலேயே ஒரு மீனாயிருந்தான். அவருடைய விருத்து ஒரு மீனாயிருந்தது. அவர் ஒரு மீனாகவே துவங்கினான். தேவன் தம்முடைய மீனை உலக தோற்றம் முதல் அறிந்திருந்தார். அல்லேலூயா. நினைவிருக்கட்டும், அவை யாவும் அங்கே ஒரே சேற்று தண்ணீரில் சுவாசித்துக் கொண்டிருந்தன. அவை யாவும் ஒரே சிற்றோடையில் சுவாசித்துக் கொண்டிருந்தன. அது உண்மை. நாம் எல்லோரும் ஒரே ஞான கண்மலையில் இருந்து பானம் பண்ணினோம். எல்லோரும் மனாந்திரத்தில் மன்னாவை புசித்தோம். மற்றவர்கள் புசித்த அதே மன்னாவையே காலேவும் யோசுவாவும் புசித்தனர். அவர்கள் யாவரும் மனாந்திரத்தில் மடிந்து போயினர். ஆனால் இருவர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்ல தெரிந்து கொள்ளப்பட்டு அங்கு சென்றடைந்தனர். அது உண்மையே. நாம் எல்லோரும் ஒரே ஊற்றிலிருந்து பருகி வந்துள்ளோம். ஆனால் பருகின யாவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து சத்தமிட்டோம். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து கலிகூர்ந்தோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ரட்சிக்கப்பட்டிருக்கின்றனர். நீங்கள் கவனித்தீர்களா? அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக கடைசி நாட்களில் அந்த இரண்டு ஆவிகளும் மிக நெருக்கமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கூடுமானால், புரிகிறதா? அது உண்மையான தேவனுடைய ஆவியாய் நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டதாய் உள்ளது. இப்பொழுது நாம் முடித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பின்னர் சகோதரன் நெவில் அவர்கள், நான் இங்கே எங்கே விட்டு செல்கிறேனோ அந்த பாகத்தில் இருந்து எடுத்து பிரசங்கிப்பார். சரி, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னுறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தை வியத்தமாக்க மாட்டாது. நியாயப்பிரமாணம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் அந்த வாக்குத்தத்தையே தேவன் ஆபிரகாமுக்கு அளித்தார். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாகிறாது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளி செய்தாரே. நீங்கள் செய்கிற எந்த காரியத்தினாலும் அல்ல, எந்த நியாய பிரமாணங்களினாலும் அல்ல, உங்களுடைய சபையின் எந்த பிரமாணங்களினாலும் அல்ல, சபையை சேர்ந்து கொள்வதனால் அல்ல, அல்லது மற்றெந்த பிரமாணத்தினாலும் அல்ல, அது முற்றிலும் உங்களுக்கு கிருபையாய் உள்ள ஒரு தேவனுடைய செயலாய் உள்ளது. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. கவனியுங்கள். அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு, அதுவோ என்னுடைய முகத்தின் மேலுள்ள மூக்கை போன்று அவ்வளவு தெளிவாய் இருக்கிறது அல்லவா? அது வாக்குத்தத்தை பெற்ற கிறிஸ்துவாய் இருந்த அந்த சந்ததி வருமளவும் கூட்டப்பட்டது. தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். இப்பொழுது நான் சரியாக இங்கே விட்டு செல்கிறேன். இந்த வருகின்ற புதன்கிழமை சகோதரன் நெவில் அவர்கள் சரியாக அங்கிருந்து துவங்கி பிரசங்கிப்பார். இப்பொழுது நாம் என்ன கூறியிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அது மீண்டும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு முற்றிலும் கூடாத காரியமாய் உள்ளது. அதாவது ஒருவன் தன்னை மீண்டும் பிறந்தவர் என்று அழைத்துக் கொள்கிறவனை நான் இப்பொழுது பொருட்படுத்திக் கூறவில்லை. ஒரு உண்மையான மீண்டும் பிறந்த கிறிஸ்தவன் கிருபையிலிருந்து விழுந்து போவது என்பது அவனால் அதை செய்ய முடியாது என்றே நான் பொருட்படுத்திக் கூறுகிறேன். அவனால் விழ முடியும், அது உண்மை. ஆனால் அவனால் ஒருபோதும் அந்த கிருபையிலிருந்து விழுந்து போகவே முடியாது. ஆபிரகாம் கிருபையிலிருந்து விழுந்து போனான். நிச்சயமாகவே அவன் விழுந்து போனான். தேவன் அங்கேயே தரித்திருக்கும்படி அவனிடத்தில் கூறியிருந்தார். அவனோ அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். ஆனால் அவன் ஒருபோதும் தன்னுடைய உடன்படிக்கையை இழந்து போய்விடவில்லை. அவன் அப்பொழுதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான். அவன் அங்கு ஒரு தீர்க்கதரிசியாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசியாய் இருந்தான். அவன் எப்பொழுதுமே தேவனுடையவனாய் இருந்தான். இப்பொழுது கவனியுங்கள், வேதம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று உரைத்துள்ளது. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? வேதம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். இப்பொழுது மாம்சத்தின்படி இஸ்ரவேலராய் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனால் ஆவியின்படி இஸ்ரவேலராய் இருக்கிறவர்களே இஸ்ரவேலர்கள். ஏனென்றால் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. வேதத்தில் அதற்கு அடுத்த வசனம் என்ன கூறியுள்ளது? கலாத்தியர். சரி, இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நாம் எப்படி இஸ்ரவேலரானோம்? கிறிஸ்துவுக்குள் மரித்து ஆபிரகாமின் சந்ததியாரானோம். நாம் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயிருக்கிறோம். பவுல் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, ஆனால் உள்ளத்திலே யூதனானவனே யூதன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் நாம் கிறிஸ்துவினூடாக வாக்குத்தத்தினாலே அவரை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதனால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயிருக்கிறோம். ஓ, நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களால் சற்று நேரம் இதனோடு தரித்திருக்க முடிந்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் இங்கே முடித்துவிட்டு அதன் பின்னர் நாம் மெல்கிசேதேக்கின் பேரில் துவங்குவோம். அது இதில் மீண்டும் அதை கொண்டு வருகிறது. நாம் அதன் பேரில் துவங்கி ஓ, அது அப்படியே அந்த முழு காரியமும் அற்புதமாக உள்ளது. ஆனால் நாம் அந்த பொருளின் முக்கிய சாராம்ச பகுதிக்குள்ளாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் இங்கே இதை ஏற்றுக்கொண்டிருந்தால், அவ்விதமாய் இருந்தால், உங்களால் அதை கூர்ந்து கவனித்து வாசிக்க முடிந்தால் நலமாயிருக்கும். உண்மையான தீவிரமான திருத்துவக்காரர் மூன்று தேவர்கள் இருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறவர் ஒருமுறை இடத்தில் மத்தேயு 3 தேவத்துவத்தில் மூன்று தனிப்பட்ட நபர்கள், மூன்று பேர் இருக்கிறார்கள் என்று முழுமையாக அறிவிக்கிறது என்று கூறினார். அப்பொழுது நான் அதை காண வேண்டும் என்றேன். அதற்கு அவர் கவனியுங்கள் என்று கூறினார். பின்னர் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு அவர் இங்கே மத்தேயு 3 பாருங்கள் என்றார். மேலும் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய தேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. எனவே அங்கே 3 இருந்தனர். கரை மீது குமாரன், இடையில் பரிசுத்தாவி, மேலே பிதா இருந்தார் என்றார். அப்பொழுது நான், சகோதரனே, வேதவாக்கியம் அதை அவ்வாறு கூறவில்லையே என்றேன். ஓ ஆம், அது அவ்வாறே கூறுகிறது என்றார். அப்பொழுது நானோ, இப்பொழுது இதை மீண்டும் வாசித்து அது அவ்வாறு கூறுகிறதா என்பதை கண்டறிவோம் என்றேன். இப்பொழுது இங்கே அவருடைய காட்சி உள்ளது. இதோ தேவன் குமாரன் இருக்கிறார், அதோ தேவன் பிதா இருக்கிறார். இங்கே தேவன் பரிசுத்தாவி ஒரு புறாவை போன்று உள்ளார். இப்பொழுது கவனியுங்கள், வேதம் இயேசு ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட போது குமாரன் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாகி, அவர் தேவ ஆவியை ஒரு புறாவை போல கண்டார் என்று உரைத்துள்ளது. அங்கே மேலே மற்றொரு நபர் அல்ல, ஆனால் தேவ ஆவி அவருக்கு மேல் புறாவை போன்றிருந்தது. அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய தேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இப்பொழுது மத்தேயு 3 வாசித்து அது அதை கூறவில்லையா என்று பாருங்கள். புரிகிறதா? மூன்று நபர்கள் என்பது கிடையவே கிடையாது. அந்த விதமாக, அதாவது ஒரு மனிதன் பின்வாங்கி போகிற போது அவன் திரும்பவும் வருவது என்பது கூடாத காரியமாக உள்ளது என்று அது கூறவில்லை. அது அதை கூறவே இல்லை. அது அவன் ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்ட பிறகு மறுதளித்து போனவனை திரும்பவும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்றே கூறுகிறது. எனவே அப்படிப்பட்டவனால் திரும்பி வர முடியாது. வேதம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அவனால் பாவம் செய்ய முடியாது. ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவனால் பாவம் செய்ய முடியாது என்று கூறியுள்ளது. என்னுடைய ஸ்தானத்தில் அங்கே எனக்காக ஒரு பலி இருக்கும் போது நான் எப்படி ஒரு பாவியாக அழைக்கப்பட முடியும்? மரணமானது எனக்கு கிரயமாக செலுத்தப்பட்டு விட்ட போது நான் எப்படி மறிக்க முடியும்? நான் நித்திய ஜீவனை பெற்றுள்ள போது நான் எப்படி மறிக்க முடியும்? என்னால் எப்படி அதை செய்ய முடியும்? உங்களால் அதை செய்ய முடியாது. நான் இந்த பட்டணத்தில் மணிக்கு 60 மைல் வேகம் வாகனம் ஓட்டி செல்லலாம் என்று இந்த நகரத்தின் நகராண்மை கழக தலைவரிடத்திலிருந்து எழுத்து மூலமாக அனுமதி பெற்றிருக்கும் போது நான் மணிக்கு 60 மைல் வேகத்தில் செல்வதற்காக எந்த அதிகாரி என்னை கைது செய்ய முடியும்? உங்களால் எப்படி அதை செய்ய முடியும்? நான் அவ்வாறு ஓட்டிச் செல்லலாம் என்று கூறுகிற ஒரு அனுமதி சீட்டை நகராண்மை கழக தலைவரிடத்திலிருந்து பெற்றுள்ளேன். எனவே அதிகாரியால் என்னை கைது செய்யவே முடியாது. அவர் ஊதல்களை ஊதலாம், இன்னும் மற்ற எல்லா காரியங்களை செய்தாலும் என்னால் அதை பொருட்படுத்தாமல் செல்ல முடியும். அது எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை, ஏனென்றால் நான் ஒரு அனுமதி சீட்டை பெற்றுக் கொண்டேன். அவருடைய கிருபை மற்றும் அன்பின் காரணமாக கிறிஸ்து எனக்காக மரித்த பிறகு நான் அவருடைய நீதியான பிறகு நான் எப்படி பாவியாக இருக்க முடியும்? எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பலி இருக்கும் போது என்னால் எப்படி பாவம் செய்ய முடியும்? என்னால் பாவம் செய்ய முடியாது. அதை செய்ய முடியாதே. தேவனை ஒருபோதும் காண்கிறதில்லை, அவர் கிறிஸ்துவை காண்கிறார். அவர் என்னுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். நான் தவறாக இந்த காரியத்தையாவது செய்யும் போது கிறிஸ்து என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறார். நான் தவறாயிருக்கிறேன், அவர் உண்மையாயிருக்கிறார். கர்த்தாவே, நீர் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர். நான் அதை உண்மையாய் உணர்ந்து கூறுகிறேனா அல்லது இல்லையா என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நான் தவறாயிருக்கிறேன், என்னை மன்னியும் என்று என்னுடைய அறிக்கையை செய்துள்ளேன். தேவனை ஒருபோதும் காண்கிறதில்லை. இயேசுவின் ரத்தமோ என்னை எல்லா நேரத்திலும் மூடியுள்ளது. அப்படி இருக்க தேவனால் என்னை எப்படி பார்க்க முடியும்? அவரால் என்னை பார்க்க முடியாமல் இருக்கும் போது எப்படி பாவத்தை எனக்கு கணக்கிட முடியும்? நான் அதை செய்த உடனேயே அது மன்னிக்கப்படுகிறது. அது உண்மை. இந்த விதமான ஒரு சிறு துளி சொட்டி குழாய் போன்றதை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு துளி சொட்டி குழாயில் கருப்பு நிற மையினை உறிஞ்சி எடுத்து அதை வெண்மையாக்கும் திரவம் நிறைந்துள்ள தொட்டியில் அங்கே மையை விட்டுவிட்டு பின்னர் அதை மீண்டும் கண்டறிய முயற்சியுங்கள். அது அப்படியே வெண்மையாக்கும் திரவமாகவே மாறிவிடுகிறது. அந்த மையானது வெண்மையாக்கும் திரவமாகி விடுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்களுடைய அறிக்கை செய்யப்பட்ட பாவமும் அந்த விதமாகத்தான் ஆகிவிடுகிறது. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு வெண்மையாக்கும் திரவ தொட்டி உள்ளது. உங்களுடைய பாவம் நீதியாக மாறிவிடுகிறது, ஏனென்றால் ஒரு நீதியான பலி அங்கே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. கடைசியாக துயர காற்று வீசுகின்ற முடிவின் நாளிலே நான் ஆற்றண்டை வரும்போது என்னை மகிழ்விக்கிற, என் இருதயத்தை கலிகூற செய்கிற ஒரு சிந்தனை உண்டு. அதுவோ நான் யோர்தானை தனியே கடக்க வேண்டியதா இராது என்பதாகும். அது ஒரு நல்ல காரியமாய் உள்ளது. அது ஒரு நன்மையான காரியமாய் உள்ளது. நான் அதை தனியே கடக்க மாட்டேன். இந்நாட்களில் ஒன்றில் நான் பாதையின் முடிவிற்கு வரப்போகின்றோம். சூரியனும் பிரகாசிக்க மறுக்கும், அப்பொழுது தேவன் அழைப்பார். அப்பொழுது ஆதாம் அங்கு சென்று ஏவாளை குலுக்கி, தேனே இதோ அது உள்ளது, இதுவே விழி தெழும்படியான நேரமாய் உள்ளது என்று கூறுவான். ஏவாளோ அங்கு சென்று ஆபேலை பற்றி பிடித்து, அன்பே வா, இது விழி தெழும்படியான நேரமாய் உள்ளது என்று கூறுவான். ஆபேல் சேத்தை பற்றி பிடிப்பான், சேத் நோவாவை பற்றி பிடிப்பான். நோவா இவ்வாறு பற்றி பிடிக்க ஓ அப்படியே தொடர்ந்து செய்வார்கள். தொடர்ந்து ஆபிரகாமில் இருந்து அப்படியே அவர்கள் வருவார்கள். தேவகுமாரன் வரும்போது அது ஒரு பெரிய குலுக்குதலாய் விழிப்புட்டுதலாய் இருக்கும். நாம் அந்த நாளிலே அவருடைய சாயலில் நிற்போம். இப்பொழுது நீங்கள் இங்கே பாவம் செய்வீர்களேயானால் நீங்கள் அதற்கான அபராதத்தை செலுத்தப் போகிறீர்கள். என்னுடைய சிந்தையில் அப்படியே ஒரு காரியம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறபடியால் நான் அதை கூறத்தான் வேண்டும். நான் 4 அல்லது 5 முறைகள் அதை கூறாமல் அடக்கி போட முயற்சித்தேன். ஆயினும் நான் அதை சரியாக கூற வேண்டும். சர்ச் ஆஃப் காட் என்ற சபையில் இங்கே மேய்ப்பனாக இருந்து வந்த இந்த சகோதரனை எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? சகோதரனே, அந்த இடத்தில் உள்ள அவருடைய பெயர் என்ன? அங்கே ஓர்கேங் என்ற இடத்தில் ஊழியம் செய்தவர். ஓ, நீங்கள் எல்லோரும், அதாவது முதலில் சர்ச் ஆஃப் காட் என்ற சபை சரியாக இங்கே அந்த மூலையில் தான் இருந்தது. வழக்கமாக ராலேஸ் என்ற அந்த இடத்தில் பொருளாதார பற்றாக்குறையின் போது வியாபாரம் செய்வார்கள். அவர் ஒரு உண்மையான தேவபக்தி உள்ள பரிசுத்த மனிதர். சகோதரன் ஸ்மித் அதன் பின்னர் அந்த சபையில் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவருடைய பெயரை கூறவுள்ளேன். அவர் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாயிருந்தார். நினைவிருக்கட்டும், நீங்கள் திருத்துதலை ஏற்றுக்கொண்டு நடக்கவில்லை என்றால் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறபடியால் நீங்கள் தவறாக ஒரு காரியத்தை செய்யும் போது தேவன் உங்களை எச்சரிப்பார். அப்பொழுது நீங்கள் அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் உங்களை அப்பொழுது பூமியிலிருந்து எடுத்து போடுவார். அதைத்தான் அவர் செய்துள்ளார். வேதாகமத்தில் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த கொரிந்தியரின் சபையை பாருங்கள். அவர் அவர்கள் யாரா இருந்தனர் என்றும் கிறிஸ்துவுக்குள் அவர்களுடைய நிலைமை என்னவென்பதையும் அவர்களுக்கு கூறினார். ஆனால் என்ன சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்பதை குறித்து அவர் அவர்களை எச்சரித்தார். அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு தேவனோடு சரிபடுத்திக் கொண்டனர். இந்த சகோதரன் அவர் ஒரு அற்புதமான சகோதரனாக இருந்தார். அவர் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு ஓர்கேங்ஸ் என்ற இடத்தில் இங்கே ஒரு வேலை கிடைத்தது. அவருடைய ஜனங்களில் சிலர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் இதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நான் அறியேன். ஆனால் ராம்சே, சகோதரன் ராம்சே, இங்கே சர்ச் ஆஃப் காட் என்ற சபையில் இருந்த சகோதரன் ராம்சே அவர்களை எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? நிச்சயமாக உங்களுக்கு நினைவிருக்கும். அற்புதமான எளிய மனிதர். அவர் வழக்கமாக முன்பெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வருவார். அப்பொழுது நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பேசுவோம். நாங்கள் அங்கே அமர்ந்து உரையாடி ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்துக் கொண்டு அழுவோம். அவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவர். ஒரு நாள் நான் வெளிநாட்டிலிருந்து ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்த போது என்னுடைய காரை பரிசோதித்து பார்க்க நான் அங்குள்ள அவரிடத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது சகோதரன் ராம்சே, பில்லி, நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நானோ, சகோதரன் ராம்சே அவர்களே, என்னுடைய காரை பரிசோதித்து பாருங்கள், எண்ணெயை மாற்றுங்கள் என்றேன். அப்பொழுது அவர் சரி, அருமை, அற்புதம் என்றார். மேலும் அவர் உங்களுக்கு ஒரு அருமையான கூட்டம் உண்டா இருந்ததா என்று கேட்டார். அதற்கு நானோ, ஓ சகோதரன் ராம்சே, அது அற்புதமாக இருந்தது என்றேன். மேலும் நான், நீங்களும் எப்பொழுதாவது என்னோடு கூட வர நான் விரும்புகிறேன், நீர் என்னோடு வரமாட்டீரா என்று கேட்டேன். அப்பொழுது அவரோ, பில்லி, நான் இனிமேல் கர்த்தரை சேவிக்கப் போவதில்லை என்றார். நான் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு நீர் என்ன கூறுகிறீர் என்று கேட்டேன். அவர் அப்பொழுதும் அதே விதமாக, நான் இனிமேல் அவரை சேவிக்கப் போவதில்லை என்று கூறி நடந்து சென்று விட்டார். அப்பொழுது நான், ஓ, அவர் விளையாட்டுத்தனமாக கூறிக்கொண்டிருக்கிறார் என்று எண்ணினேன். நானும் அங்கு வேறெங்கோ சென்று விட்டேன். பின்னர் திரும்பி வந்து என்னுடைய காரை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். நான் வீட்டிற்கு வந்து நான் இனிமேல் கர்த்தரை சேவிக்கப் போகிறது இல்லை என்று அவர் கூறினதை குறித்து சிந்திக்க துவங்கினேன். கர்த்தர் அதை என்னுடைய இதயத்தில் போட திரும்பிச் சென்று மீண்டும் அதை அவரிடத்தில் கேட்க சென்றேன். ஆகையால் நான், மேடா, இங்கேயே இரு என்றேன். அப்பொழுது நான் உள்ளே சென்று என்னுடைய காரில் ஏறி மீண்டும் ஓர்கான்ஸ் என்ற இடத்திற்கு சென்று அங்கு நிறுத்தினேன். அப்பொழுது நான், சகோதரன் ராம்சே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றேன். அதை தவறோ, சரி பில்லி, அது என்ன என்று கேட்டார். அப்பொழுது நான், நீர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் நீர் கர்த்தரை இனிமேல் சேவிக்கப் போவதில்லை என்று கூறினீர். நீர் என்னை நையாடிதானே செய்து கொண்டிருந்தீர்? நீர் நையாடி செய்து கொண்டிருந்தீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, இல்லையே என்றார். அப்பொழுது நான், சகோதரன் ராம்சே, நீர் அதை அந்த அர்த்தத்தில் கூறவில்லை தானே என்றேன். அதற்கு அவரோ, அந்த அர்த்தத்தில் தான் கூறினேன் என்றார். அப்பொழுது நான், நீர் அவரை நேசிக்கவில்லையா என்றேன். அதற்கு அவர், நான் அவரை நேசித்திருந்தால் நான் அவரை சேவிப்பேன். பில்லி, நான் சேவிக்க மாட்டேனா என்று கூறி பின்னர் நடந்து சென்று விட்டார். அப்பொழுது நான் எண்ணி பார்த்தேன். மேலும், சகோதரன் ராம்சே, நீர் இப்படி கூறுகிறீரே என்றேன். அதற்கு அவர், நான் அதை குறித்து இனிமேல் பேச விரும்பவே இல்லை என்று கூறிவிட்டார். நான் வீட்டுக்கு சென்று பின்னர் ஒரு அறைக்குள்ளாக சென்று கதவை மூடிக்கொண்டேன். ஓ, நீங்கள் உண்மையாகவே பாரமாய் இருப்பதை எப்படி உணர்வீர்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். அதாவது, ஒரு குழந்தையிடத்திலிருந்து இனிப்பு தின்பண்டத்தை அல்லது ஏதோ ஒன்றை பிடுங்கிக் கொண்டால் அதற்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நான், என்ன, இது அவ்வாறு இருக்க முடியாதே. நிச்சயமாகவே சகோதரன் ராம்சேவிற்கு ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது என்று எண்ணினேன். அங்கே ஜிம்மி என்னும் பெயர் கொண்ட கருப்பு நிறத்தை சார்ந்த ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவன் இங்கே சபைக்கு வருகிறான். அவன் ஒரு காலை ஒரு விதமாக நொண்டி நொண்டி நடப்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அவனுடைய பெயரை மறந்துவிட்டேன். அவன் அங்கே ஒர்காங் இடத்தில் இருந்த பழைய உபயோகமற்ற பொருட்களை அழிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிகிறான். அவன் என்னை சந்தித்து, சங்கை பிரணாம் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா, இங்குள்ள இந்த வேத பண்டிதர் ராம்சே அவர்களுக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை குறித்து எனக்கு தெரியாது. நாங்கள் எல்லோரும் இங்கே எங்களுடைய வாயை கூட திறக்க பயப்படுகின்றோம் என்று அந்த ஒரு நாள் அவரிடத்தில் கூறினேன். மேலும், நீரோ தேவபக்தி உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறீரே என்று கூறினேன். ஆனால் அவரோ தன்னுடைய பிரசங்கியாருக்கான உரிமை சான்றிதழை எடுத்து அதை இரண்டாக கிழித்து அங்கிருந்த குப்பை தொட்டிக்கு சென்று அந்த கிழித்த துண்டுகளை அதில் வீசி எறிந்து விட்டார். மேலும் அவர், நான் இதனை கொண்டு இனிமேல் எந்த காரியத்தையும் செய்ய விரும்பவில்லை என்று கூறினார் என்று என்னிடத்தில் கூறினான். அப்பொழுது அவன், ஹே திருவாளரே, நீர் இதை செய்யக்கூடாது என்றானாம். அதற்கு அவரோ, ஓ ஜிம், நான் கத்தரை சேவித்துக் கொண்டிருப்பது முடிந்து போயிற்று என்றாராம். எனவே அவர் அவ்வாறு கூறிவிட்டு போகையில் இவனோ, நீர் அதை அந்த அர்த்தத்தில் கூறவில்லையே என்றான். மேலும் அவர் உழைப்பாளர் தினத்தன்று வந்து தன்னுடைய காரின் அடைப்பான்களை சுத்தம் செய்ய போவதாக இடத்தில் கூறினார் என்றார். அது அந்த நாள் தான் என்று நான் நம்புகிறேன். மேலும் அவர், இப்பொழுது ஜிம், நீ வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றும் கூறினார் என்று கூறினான். அப்பொழுது அவன், நான் சபைக்கு சென்று வந்த பிறகே நான் உமக்கு உதவி செய்வேன், ஏனென்றால் நான் முதலில் சபைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினானாம். அப்பொழுது அவன் சபையிலிருந்து திரும்பி சென்ற போது திரு ராம்சே அவர்களோ தன்னுடைய காரின் அடைப்பான்களை கடத்தி சுத்தம் செய்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவர், ஜிம்மி, ஆற்றுக்கு அப்புறமாக சென்று வர வேண்டும், ஏனென்றால் இங்கே மதுபான கடை மூடியுள்ளது. எனவே நீ ஆற்றுக்கு அப்புறமாக சென்று எனக்கு ஒரு பெட்டி நிறைய மதுபானம் வாங்கிக் கொண்டு வா என்றாராம். அதற்கு அவனோ, திரு ராம்சே அவர்களே, நான் அநேக காரியங்களில் குற்றவாளியாக இருந்து வருகிறேன். ஆனால் நான் ஒருபோதும் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு ஒரு பெட்டி மதுபானம் வாங்கித்தரும் குற்றவாளியாக மாட்டேன் என்று கூறிவிட்டானா. மேலும் அவன், இல்லை ஐயா, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறினாராம். அதற்கு அவரோ, இருக்கட்டும், பரவாயில்லை, போ ஜிம், அதை வாங்கிக் கொண்டு வா என்றாராம். அப்பொழுது அவன், திரு ராம்சி அவர்களே, நான் உங்களுடைய காரடைப்பான்களை சுத்தம் செய்கிறேன், ஆனால் உங்களுக்கு மதுபானம் வாங்க வேண்டுமானால் நீங்களே போய் அதை உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாராம். மேலும் அவன், நான் அதை போன்ற எந்த காரியத்தையும் ஒரு கத்தருடைய ஊழியக்காரருக்கு வாங்கி தர ஒருபோதும் போகவே மாட்டேன் என்றாராம். எனவே ராம்சே ஜிம்மியினுடைய காரை எடுத்துக்கொண்டு அங்கே ஆற்றுக்கு அப்புறமாக சென்று ஒரு பெட்டி மதுபானத்தை வாங்கிக் கொண்டு திரும்பி வந்து அதை வைத்துக் குடித்துக் கொண்டிருந்தாராம். அவர் அவ்வாறு செய்ய துவங்கினதும் சுகவீனமாகி விட்டாராம். பார்த்தீர்களா, தேவரால் அவரிடத்தில் பேச முடியவில்லை. நான் அவரை எச்சரித்தேன், என்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்தேன். சகோதரன் ஸ்மித் அவர்களும் அவரிடம் சென்று அவரை எச்சரித்தார். ஒவ்வொருவரும் அவருக்காக அவர்களால் செய்ய முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முயற்சித்தனர். அப்பொழுதும் அவர் தன்னுடைய தலையை அசைத்து மறுப்பையே தெரிவித்தார். என்ன சம்பவித்தது? அவர் சுகவீனம் அடைந்து மரித்து போய்விட்டார். அவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதராக இருந்தார் என்பதையே அது காண்பித்தது. தேவரால் அவரை கீழ்ப்படிதலுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்றால் அப்பொழுது அவர் பூமியிலிருந்து அவரை எடுத்து பரலோக வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டியவராயிருக்கிறார். அதைத்தான் சரியாக வேதம் உரைத்துள்ளது. அதுதான் வேதாகம வாக்கு திட்டங்களாகும். நீங்கள் திருத்துதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் பரலோக வீட்டுக்கு வந்தாக வேண்டும். ஆகையால் தேவன் உங்களை ரட்சித்த பிறகு அவரால் உங்களை இழக்க முடியாது, ஆனால் அவரால் உங்களுடைய நாட்களை இங்கே குறைத்து போட முடியும். நீங்கள் செய்துள்ள ஒவ்வொரு பாவத்திற்காகவும் அபராதத்தை செலுத்த வைக்க முடியும். ஆகையால் நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் என்ன செய்துள்ளீர்களோ அதற்கான அபராதத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சகோதரன் ராம்சே ரட்சிக்கப்பட்டிருந்தார் என்றே இன்றிரவு நான் நம்புகிறேன். நான் அதை முற்றிலுமாய் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவர் அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லாது இருந்தபோது, அவர் தேவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லாது இருந்தபோது தேவன் அவரை பரலோக வீட்டிற்கு கொண்டு வர வேண்டியதாயிருந்தது. அந்த ஒரு காரியம் மாத்திரமே செய்ய வேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் அது என்னவாய் இருந்தது? பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ரத்தத்துக்கு நிந்தையையும் அவமானத்தையும் அவர் கொண்டு வருவார். அது உண்மைதானே? உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி அதைத்தான் சரியாக எபிரேயர் நிருபம் கூறினதாயிருக்கவில்லையா? புரிகிறதா? அவன் இழக்கப்பட்டு போவதென்பது கூடாத காரியம், ஆனால் அவன் அவமானத்தையும் வெட்கத்தையும் கொண்டு வருவான். ஆகையால் தேவன் அவனை பூமியிலிருந்து எடுத்து பரலோக வீட்டிற்கு அழைத்து வருவான். அதுவே சரியாக சம்பவித்திருந்தது. நாம் நம்முடைய தலைகளை அப்படியே சற்று நேரம் ஜபத்திற்காக வணங்கியிருக்கையில் கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள பிதாவே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று நாங்கள் பெற்றுள்ள வாக்குதத்திற்காக நாங்கள் உமக்கு உண்மையாகவே நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நீர் ஜீவிய காலமெல்லாம் எங்களோடு வருவதாகவும் மரணத்திலும் நீர் எங்களுக்கு அருகில் இருப்பதாகவும் நீர் வாக்களித்திருக்கிறீர். நாங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருப்போம் என்று நீர் வாக்களித்தீர். நீர் அதை எங்களுக்கு இலவசமாய் அளித்தீர். நாங்கள் அதை ஒருபோதும் இழந்து போக முடியாது. என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அது நித்திய ஜீவனாயிருக்குமானால் அதற்கு முடிவே கிடையாது. நீர் கடைசி நாளில் எங்களை எழுப்புவதாக வாக்களித்தீர். நாங்கள் இதற்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இதை போதிக்கிறது என்பதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கையை தருகிறது. அது எங்களுடைய பிதா அன்பா இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறது. அவர் எங்களை நேசிக்கிறார், அவர் எங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை நியமனம் செய்தேன் என்று பிதாவே, நீர் அவனம் செய்துள்ளபடியால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நித்திய ஜீவனுக்கென்று முன்னமைக்கப்பட்டவர்களாய் இன்றிரவு அநேகர் அமர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொண்டுள்ளனர். ஆவியின் கனிகளான தயவு, சாந்தம், தாழ்மை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம் ஆகியவை அவர்களுடைய ஜீவியத்தை பின்தொடர்கின்றன. நாங்கள் அதற்காக நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். பிதாவே, இன்றிரவு இங்குள்ள யாரேனும் அந்த கனிகள் அவர்களை பின்தொடரும்படி பெற்றிருக்கவில்லை என்றால் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இவர்களோ ஏதோ ஒரு நம்ப முடியாத காரியத்தின் மேல் சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு நாள் கிளர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டனர். அவர்கள் நலமாக உணர்ந்தனர். அவர்கள் சட்டமிட்டிருக்கலாம். அவர்கள் அநேக காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் பிதாவே, அவர்கள் ஆவியின் கனியை பெற்றிருக்கவில்லை என்றால் நாளுக்கு நாள் அது அவர்களை நிலையான அன்பிலும் அவர்களுடைய சத்துருக்களை மன்னிப்பதிலும் அவர்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்வதிலும் சமாதானமாகவும் அன்பாகவும் ஜீவிப்பதிலும் ஒருவரிடத்தில் ஒருவர் இனிமையாயும் தயவாயும் இருப்பதிலும் சபைக்கான ஒரு வைராக்கியத்திலும் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்குமான ஒரு அன்பிலும் அந்த கனிகள் அவர்களை பின்தொடரவில்லை என்றால் ஓ நித்திய தேவனே, அவர்களை மன்னியும். அவர்கள் சபையின் அங்கத்தினர்களாய் இருந்தாலும் பூமிக்குரிய சரத்தின் அங்கத்தினர்களாய் இருந்தாலும் அவர்கள் இப்பொழுதே அந்த மாம்ச பிரகாரமான செத்த கிரியைகளை ஒருபுறம் தள்ளி வைத்து விட்டு பூர்ணராகும்படிக்கு தொடர்ந்து செல்வார்களாக. கர்த்தாவே, அதை அருளும். அவர்கள் அந்த பரிபூர்ணமானவரிடத்திற்கு வந்து அவர் ஒரு குற்றமுள்ள மனிதனுக்காகவும் ஒரு குற்றமுள்ள ஸ்திரீக்காகவும் ஒரு பரிபூர்ண பலியாக நிற்கும்படிக்கு தங்களுடைய பாவங்களுக்கான தங்களுடைய கிருபாதார பலியான அவரை ஏற்றுக்கொள்வார்களாக. அவர்கள் என்னென்றைக்குமாய் ஜீவிக்கும்படியான தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக வரும் வரையில் அவருடைய கிருபையின் அன்பையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு அழியும். பிதாவே அதை அருளும். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் யாரேனும் ஒரு உண்மையான அன்பின் உண்மையான இதயத்திற்காக, அதாவது நீங்கள் எழும்பி உங்களுடைய கசப்பான சத்துருவிடம் நடந்து சென்று உங்களுடைய கரங்களை அவரை சுற்றி போட்டு, சகோதரனே நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறும்படியாக, மாம்ச பிரகாரமான வாழ்க்கையின் நியமங்களை, ஸ்தானங்களை குறித்த, உணர்ச்சி வசப்படுதல்களை குறித்த, அதை போன்ற ஒரு சிறிய மாம்ச பிரகாரமான காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் ஒரு உண்மையான அன்பின் அனுபவத்திற்காக நீங்கள் இந்த மாம்ச பிரகாரமான காரியங்களின் அனுபவத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால், நீங்கள் உங்களுடைய கரத்தை தேவனிடம் உயர்த்துவீர்களா? அதாவது, தேவனே இந்த இரவு என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் இருக்க வேண்டிய விதமாக என்னை உருவாக்கும் என்று கூறுங்கள். நான் உங்களுக்காக இங்கே பிரசங்கப்பிடத்திலிருந்தே ஜெபிக்க உள்ளேன். நீங்கள் ஜெபத்தை வாஞ்சிப்பீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஐயா, அங்கே பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அநேக வருடங்களாக சபையில் இருந்து வருகிறேன். ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் இங்கே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே பின்னால் உள்ள சிறு பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் என்னை சமாதானம் உள்ளவனாக்கும்படி நான் வேண்டிக் கொள்வேன். நீங்கள் உண்மையாகவே சீற்றம் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என்ன செய்வதென்றே அறியாதவர்களாயிருக்கிறீர்களா? நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? நீங்கள் ஏறக்குறைய முன்னும் பின்னும் அலகழிக்கப்படுகின்றீர்களா? அது உண்மையாகவே சரியானது இல்லையா என்று நீங்கள் வியப்புறுகின்றீர்களா? நீங்கள் கிறிஸ்துவண்டை வரும்போது நீங்கள் முழு உறுதியுடன் வருகின்றீர்களா? முழு அன்பின் இருதயத்தோடு வருகின்றீர்களா? நீங்கள் அவர் என்னுடைய பிதா என்பதை நான் அறிவேன் என்று கூறி ஒரு பயமும் இல்லாமல் அவரண்டை நடந்து செல்வீர்களா? பாக்கிய தீர்ப்பே இல்லை. நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை அறிவீர்கள். நீங்கள் நேசித்துக் கொண்டும், நீங்கள் மன்னித்துக் கொண்டும், நீங்கள் தயவாயும், நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாகவும், நீங்கள் சாந்தமாயும் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியின் எல்லா கனிகளும் உங்களுடைய ஜீவியத்தை நாளுக்கு நாள் பின்தொடர்கின்றன. நீங்கள் எந்த காரியத்தையாவது தவறாக செய்தவுடனே, ஓ என்ன என்பீர்கள். அதாவது, நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்கள் என்று அப்படியே அது உங்களுடைய சிந்தையில் தோன்றின உடனே நீங்கள் அப்பொழுதே அதை உடனடியாக சரி செய்து கொள்கிறீர்கள். பின்னர் போய் அதை சரி செய்து கொள்ளலாம் என்று அடுத்த நிமிடம் வரை காத்திருப்பதில்லை. நீங்கள் அவ்வாறு சரி செய்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கவில்லை. நீங்கள் ஒரு நல்ல ஸ்திரீயாக இருக்கலாம், நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம், நீங்கள் சபையில் நல்ல எண்ணமுடையவராய் இருக்கலாம், நீங்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் நல்ல எண்ணமுடையவராய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த பரிபூர்ணமாவதற்கு நீங்கள் கிறிஸ்துவில் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு சென்றுள்ளீர்களா? இதனை கொண்டு நான் உனக்கு முத்திரை அளிக்கிறேன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு ரீதியாக எண்ணப்பட்டது. அதன் பின்னரே தேவன் அவனுக்கு ஒரு உறுதிப்படுத்தலாக விருத்த சேதனம் என்று முத்திரையை அளித்தார். இப்பொழுது நீங்களோ, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு அறிக்கையை செய்துவிட்டேன் என்று கூறலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நிரூபிக்கும்படியாக, உங்களுடைய ஜீவியத்தை ஆதரிக்கும்படியாக, அன்பையும் சந்தோஷத்தையும் ஆவியின் கனிகளையும் உடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையை உங்களுக்கு தேவன் அளித்தாரா? அவர் அதை செய்திருக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. நீங்கள் வெறுமன ஒரு அறிக்கையை செய்துள்ளீர்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அப்படியானால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பு வேறு யாரேனும் இருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். வாலிப பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே பின்னால் உள்ள உங்களையும் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்னர் வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? சரி, அங்கே பின்னால் உள்ள சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது சரி. சுமார் 10-15 கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நாம் ஜபம் செய்வோமாக. ஸ்தோத்தரிக்கப்பட்ட கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய இருக்கையிலே பீடத்தை கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இருக்கையிலே அவர்கள் இப்பொழுது எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கேயே அவர்கள் தவறாய் இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய இருதயங்களில் நீர் பேசினீர். அவர்களுடைய இருக்கைகளிலேயே அவர்கள் இயேசுவை போல் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை அவர்களுடைய இருதயத்திலே நீர் வைத்திருக்கிறீர். அவர்கள் தங்களுடைய ஜீவியம் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவர்கள் சாந்தமாயும் தாழ்மையாயும் இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் கனிவாயும் முழுமையான பொறுமையுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவர்கள் நீடிய பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவரை போன்று இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் வீதியில் செல்லும் போது அந்த மனிதன் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன், அந்த ஸ்திரீ உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவள், ஓ அவர்கள் மிகுந்த கனிவும் சாந்தமும் இனிமையுமான ஜனங்கள் என்று உலகம் கூறும் அளவிற்கு கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கர்த்தாவே, இந்திரவே அவர்கள் அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ள புரியும். அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய சபை திறமையின் பேரில் சார்ந்து கொண்டிராமல் தங்களுடைய துன்பங்களை எந்த சபையின் மேலும் எந்த ஸ்தாபனத்தின் மேலும் வைக்கும்படி சாராதிருப்பார்களாக. தங்களுடைய உணர்ச்சி வசப்படுத்தல்கள் மேலும் எந்த நம்ப முடியாத காரியத்தின் மேலும் எப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமானதின் மேலும் ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது என்பதன் பேரிலும் சாராதிருப்பார்களாக. அவர்கள் சத்தமிடலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், அல்லது வேறெந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஓ நித்திய தேவரே, அவர்கள் அதன் பேரில் பரலோகத்திற்கு செல்லும்படி நம்பிக்கை வைக்க முயற்சிக்காமல் இருப்பார்களாக. ஏனென்றால் அது அநேக சமயங்களில் மிக மோசமாய் தவறி போவதை நாங்கள் கண்டுள்ளோம். நீர் அது தவறி போகும் என்று கூறினீர். அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். ஓ, இந்த எல்லா காரியங்களும் வரங்களும் கூட, சுகமளிக்கும் அற்புதங்களும் கூட, அவைகள் ஒழிந்து போய்விடும். அந்த தெய்வீக அன்பு மாத்திரமே நீடித்திருக்கும் என்றீரே. தேவனே, அவர்களுடைய இதயத்தில் அதை சிருஷ்டியும் பரிசுத்த ஆவியே கனிகளை பிறப்பிக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. கர்த்தாவே, நாங்களும் பேரில் காத்திருக்கையில் அதை இப்பொழுதே செய்யும். ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அக்கறி பந்துகள் பறக்கின்றன. கட்டடத்தினூடாக காட்டுப்புறாக்கள் முன்னும் பின்னுமாக செல்வதை காண்பதும், கிறிஸ்து முள்முடியோடு தம்முடைய கரங்களில் வடுக்களோடு வருவதை காண்பதும் அவருடைய, ஓஹோ, அது அந்தி கிறிஸ்துவனுடைய அமைப்பு என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் இந்த காரியங்கள் சம்பவிக்க துவங்கும் போது, அப்பொழுது மேல் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாய் உள்ளது என்றார். ஆகையால் அந்த காரணத்தினால் தான் என்னால் முடிந்த ஒவ்வொரு நிமிடமும் சபையை தொடர்ந்து பின்தொடர்ந்து நீங்கள் உறுதியானதை பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். சகோதரன் நெவில் எப்பொழுதுமே நம்மோடு இருக்க மாட்டார். சகோதரன் நெவில் ஒரு நல்ல ஆரோக்கியமான சுவிசேஷ போதகர் என்றே நான் நம்புகிறேன். எந்த விதமான உபதேசம் இந்த பிரசங்க பீடத்திலிருந்து எழும்பும் என்பதை நாங்கள் அறியோம். அது இங்கிருந்து எழும்பும் போது என் நாடுகளோ என் சத்தத்தை அறிந்து கொள்ளும். அந்த வார்த்தையோடு தரித்திருங்கள். அந்த வார்த்தையை விட்டு நீங்கள் ஒருபோதும் விலகி செல்லாதீர்கள். நீங்கள் சரியாக அதனோடு தரித்திருங்கள். கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிற அந்த சுயாதீனத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். அந்த எல்லா அடிமைத்தனத்தின் முகங்கள் போன்றவற்றில் சிக்கிக் கொள்ள வேண்டாம். உறுதியாக நில்லுங்கள், சுயாதீனமாக நில்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் எப்பொழுதுமே வியப்புற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஜனங்கள் ஜபிக்கப்படுவதற்காக வருவதை நான் கவனிக்கையில் அவர்களோ வரிசையில் ஒரு பக்கமாக அஞ்சி ஒதுங்குவார்கள். அடுத்த முறை அவர்கள் ஒரு சுகமளிக்கும் கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த வரிசைக்குள் செல்வார்கள், அவர்கள் இந்த வரிசைக்குள்ளாக செல்வார்கள். நான் அவர்களை கண்டனம் செய்கிறதில்லை. அவர்கள் நோய் தீர்வினை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவன் எதை செய்யக்கூடாது என்று கூறினாரோ அதற்கு எதிர்மாறாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் கிருபையின் சிங்காசனத்தண்டை தைரியமாக நடந்து செல்லும் போது நீங்கள் கேட்டுக்கொண்டதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். அதனோடு தரித்திருங்கள். அவிதமாகத்தான் அது செய்யப்படுகிறது. வெறுமன ஒரு ஊழியத்திலிருந்து மற்றொரு ஊழியத்திற்கு, ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு, ஒரு பிரச்சார கூட்டத்திலிருந்து மற்றொரு பிரச்சார கூட்டத்திற்கு தாவி செல்வதல்ல. ஏன்? அவர்கள் ஒரு கூட்ட முட்டாள்தனமானவர்களைப் போல இந்த சுகமளிக்கும் பிரச்சார கூட்டங்களை நடத்தினர். நிச்சயமாக அவர்கள் நடத்துகிறார்கள். அது அங்கே அறிவாற்றல் கொண்ட ஜனங்களுக்கான ஒரு இடமாக மாறி அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்து அவர்கள் இவை எல்லாவற்றையும் குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். தேவனுக்கு அந்த காரியங்கள் வேண்டியதில்லை. சுகமளித்தல் பெரிய பிரச்சார கூட்டங்களில் இருக்க வேண்டியதில்லை. சுகமளித்தல் ஒவ்வொரு உள்ளூர் சபையிலும் இருக்க வேண்டும். இந்த எல்லா வரங்களும் கிரியை செய்ய வேண்டும். ஆனால் அந்த வரங்களை விதைக்கப் போகாதீர்கள். வரத்திற்கு எந்த கவனமும் செலுத்த வேண்டாம். தேவன் உங்களை ஏதோ ஒன்றுக்காக உபயோகிக்க வேண்டும் என்றால் அவர் அதை செய்வார். ஆனால் வரங்களை அளிப்பவரையே நோக்கி பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் ஒருமுறை அந்நிய பாஷையில் பேசிய பிறகு அவர் ஏன் அதை பற்றி பிரசங்கிக்கவில்லை என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவரோ, நான் அதை பிரசங்கித்திருந்தால் என்னுடைய ஜனங்கள் வரத்தை அளிப்பவரை நாடுவதற்கு பதிலாக வரத்தையே நாடி செல்வார்கள் என்று கூறினார். அது உண்மை. மூடி அவர்கள் ஒருமுறை பேச தொடங்கின போது அவர் மிகுந்த ஆவியின் ஏவுதலின் கீழ் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அவர் அந்நிய பாஷையில் பேசினார். அப்பொழுது அவர், தேவனே, முனகின முட்டாள்தனமான வார்த்தைகளுக்காக என்னை மன்னியும் என்றார். நிச்சயமாக பார்த்தீர்களா? அவர்கள் அந்த காரியங்களை உடையவர்களாக இருந்தனர். நாம் அந்த காரியங்களை விசுவாசிக்கிறோம். ஆனால் அவைகள் அவைகளுடைய ஸ்தானத்தில் வைக்கப்பட வேண்டும். அவைகள் அத்தாட்சிகளாக வைக்கப்பட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியின் அத்தாட்சியாக வேதத்தில் எந்த ஒரு காரியமும் விடப்பட்டிருக்கவில்லை. ஆவியின் கனிகள் மாத்திரமே விடப்பட்டிருக்கின்றன. இயேசு அவனமாக கூறினாரா என்ற எந்த இடத்தையாவது கண்டறியுங்கள். ஆமையா, பரிசுத்த ஆவியின் அத்தாட்சி உங்கள் ஆவியின் கனியாய் உள்ளது. இயேசு அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று அவ்வண்ணமாகவே கூறினார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சமாதானம், தயவு, சாந்தம் என்பதாகும். சத்துருவின் கனியோ பகைமை, வெறுப்பு, துர்குணம், சண்டை முதலியனவாம். அதுவே சத்துருவின் கனியாய் உள்ளது. ஆகையால் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற விதத்தை கொண்டும், நீங்கள் தேவனோடு எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கொண்டுமே உங்களை நியாயந்திருக்க முடியும். உங்களுடைய முழு இதயமும் அவரோடு அன்பில் இருந்தால், நீங்கள் அவரை நேசித்து கனிவாய் இருந்தால், அவரோடு அனுதினமும் ஜீவித்தால், அப்பொழுது நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்களே அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு ஜீவிக்கவில்லை என்றால், வேறு விதமாக கூறினால், நீங்கள் வெறுமனே ஒரு கிறிஸ்தவர் என்று பாவனையாக நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. எல்லா மாம்ச பிரகாரமான ஆள்மாறாட்டங்களும் நிச்சயமாகவே வெளிப்படுத்தப்படும். நாம் அதை அறிவோம். ஆகையால் அந்த விதமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டாம். நீங்கள் அந்த விதமாக ஜீவிக்க வேண்டியதில்லை. மேலே உள்ள ஆகாயம் முழுவதும் நன்மையினாலும் உண்மையினாலும் நிறைந்திருக்கும் போது நீங்கள் ஏன் ஒரு மாற்றுப் பொருளை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறீர்கள்? நிச்சயமாக நான் தேவனையே ஏற்றுக்கொள்வேனாக. அதுதான் எனக்கு தேவை. ஆமேன். இப்பொழுது யாரேனும் ஜெபிக்கப்படுவதற்காக வந்தார்களா? நீங்கள் வந்திருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நாம் இந்த காலையில் சுகமளிக்கும் ஆராதனை நடத்தி இருந்தோம். நான் நினைக்கிறேன், அப்பொழுது இந்த பெண்மணி இங்கிருந்தாரா? சரி சகோதரியே, அப்படியானால் நீங்கள் முன்னோக்கி வருவீர்களா? நம்முடைய சகோதரன் மூப்பர் இங்கே இப்பொழுது எண்ணெய் பூசுவதற்காக முன்னே வருவார். என்மேல் பிரகாசியும் ஓ, என்மேல் பிரகாசியும் கர்த்தாவே, என்மேல் பிரகாசியும். கலங்கரை விளக்கத்தினின்று ஒளியானது என்மேல் பிரகாசிக்கட்டும். அவர் அற்புதமானவராய் இல்லையா? நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை உண்மையாகவே அமைதியாக தாழ்த்துவோமாக. மீண்டும் என்மேல் பிரகாசியும். இப்பொழுது ஒவ்வொருவரும் பிரகாசியும் என்ற அந்த பாடலை பாடுவோம். அப்படியே அமைதியாக இருந்து கொண்டே உங்களுடைய ஆத்மாவில் அவரை இப்பொழுது ஆராதியுங்கள். பாருங்கள், சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறவிருக்கிறது. செய்தியோ முடிவடைந்து விட்டது. நாம் ஆராதிப்போமாக. கலங்கரை விளக்கத்தினின்று ஒளியானது என்மேல் பிரகாசிக்கட்டும். ஓ, என்மேல் பிரகாசியும். கர்த்தாவே, என்மேல் பிரகாசியும். கலங்கரை விளக்கத்தினின்று ஒளியானது என்மேல் பிரகாசிக்கட்டும். இயேசுவை போல் இருக்க, இயேசுவை போல் இருக்க. ஓ, புவியில் நான் அவரை போன்றிருக்க வாஞ்சிக்கிறேன். பூமியிலிருந்து மகிமை வரையிலும் உள்ள ஜீவ யாத்திரை முழுவதும் நான் அவரை போல் இருக்க வேண்டும் என்று மாத்திரமே வேண்டுகிறேன். நாம் ஒளியில் நடப்போம். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளியில் இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாக இருக்கின்ற அந்த இடத்திற்கே வாருங்கள். இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே உலகத்தின் ஒளி. இயேசுவே உலகத்தின் ஒளியென ஒளியின் பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அறிவியுங்கள். அப்பொழுது பரலோக மணிகள் ஒலிக்கும். இயேசுவே உலகத்தின், நாங்கள் உம்மை ஆராதிக்கையில் கர்த்தாவே எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாம் ஒளியில், அழகான ஒளியில் நடப்போம். இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாக இருக்கின்ற அந்த இடத்திற்கே வாருங்கள். இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கும் இயேசுவே உலகத்தின் ஒளி. அந்த தூய்மைப்படுத்துதலை நீங்கள் விரும்பவில்லையா? நீங்கள் நலமாக உணர்கிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள். அந்த பண்டைய முறையிலான பாடல்கள், பண்டைய கால கீர்த்தனைகளை குறித்து ஏதோ ஒரு காரியம் உண்டு. கிறிஸ்தவ சபைகளில் உள்ள இந்த எல்லா புதிய உலக பிரகாரமான பாடல்களை காட்டிலும் நான் அந்த பழைய பாடல்களையே உடையவனாயிருக்க விரும்புகிறேன். நான் அந்த பண்டைய காலத்தை விரும்புகிறேன். எனக்கு பிடிக்கும். இயேசுவே என்னை சிலுவை என்றே வைத்துக் கொள்ளும். என்னை அங்கே வெளியேறப்பட்ட ஒரு ஊற்று உண்டு. யாவருக்கும் இலவசமாய் ஒரு சுகமளிக்கும் ஓடையாய் கல்வாரி ஊற்றிலிருந்து பாய்ந்தோடுகிறது. நதிக்கப்பால் ஆனந்த பரவசமடைந்த என் ஆத்துமா இளைப்பாறுதலை காணும் மட்டும். ஓ என் மகிமை என்னென்றுமாய் சிலுவையிலே சிலுவையிலே இருக்கட்டும். அது பாடப்பட்டுக் கொண்டிருக்கும் போது என்னால் பார்ப்பதற்கு இனிமையாக எளிமையாய் உலகத்திலிருந்து போய்விடக்கூடும். உங்களால் முடியும் அல்லவா? எவ்வளவு அற்புதமாய் உள்ளது! அவை யாவும் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா? அவை யாவும் மேலே நான் தீர்த்து வைத்து விட்டதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கவில்லையா? நீண்ட காலத்திற்கு முன்னமே பழைய கணக்கானது முழுமையாக தீர்த்து வைக்கப்பட்டாயிற்று. நான் அவரிடத்தில், கர்த்தாவே, எனக்கு ஆற்றண்டை எந்த தொல்லையும் வேண்டாம், நான் அதை குறித்து இப்பொழுதே நிச்சயமுடனாய் இருக்க விரும்புகிறேன் என்று கூறினேன். நான் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அவரை அறிந்து கொள்ளவே விரும்புகிறேன். ஒரு பெரிய இருண்ட குழி நாம் ஒவ்வொருவருக்கும் முன்பாகவும் வைக்கப்பட்டுள்ளது. நாம் அந்த வழியே நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய இருதயம் துடிக்கும் போது நாம் அதற்கு மிக நெருக்கமாகவே நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நான் அங்கு சென்றடையும் போது நான் ஒரு கோழையைப் போல நிம்மதியின்றி கூக்குரலிட விரும்பவில்லை. நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் அவரை அறிந்துள்ளேன் என்று இதை அறிந்தவனாய் அவருடைய நீதியின் வஸ்திரத்தில் என்னை சுற்றிக் கொண்டு அதற்குள் பிரவேசிக்க விரும்புகிறேன். அதாவது அவர் கூப்பிடுகிற போது அப்பொழுது நான் மரித்தோர் மத்தியிலிருந்து வெளியே வருவேன். என்னே, என் விசுவாசம் உண்மையை நோக்கி பார்க்கிறது. நாம் அந்த பாடலை இப்பொழுது பாடுவோமாக. என் விசுவாசம் உண்மையை நோக்கி பார்க்கிறது. நீரே கல்வாரியின் ஆட்டுக்குட்டி, ஓ தெய்வீக இரட்சகரே, நான் ஜெபிக்கையில் இப்பொழுதே எனக்கு செவிகொடும். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்கிவிடும். உம்மை விட்டு என்றுமே விலகி போகாதபடி என்னை காத்துக் கொள்ளும். இப்பொழுது மகத்தான போதகரே, நீர் உம்முடைய மகா ஆச்சரியமான வார்த்தையில் போதித்திருக்கிறபடியால் நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுகிற எங்கள் இருதயங்களோ எடுத்துக் கொள்ளப்படுதலுக்குரிய கிருபையோடு அப்படியே நடுகுகின்றன. எங்களுடைய கர்த்தராகிய இயேசுவின் எல்லா நன்மையினூடாகவும் எங்களை அழைத்து அவருடைய ரத்தத்தில் எங்களை கழுவி அவர் எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டபடியால் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எங்களை மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் நிறுத்தியுள்ளார். எங்களிடத்திலோ பாவமே இல்லை. தேவனோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பணினார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஓ, நாங்கள் எப்படியாய் அவரை, அந்த மகத்தான தேவாட்டுக்குட்டியை நேசிக்கிறோம். பிதாவே, மற்றவர்களும் கூட அவரை அறிந்து நேசிக்கும்படியாக நாங்கள் அவர்களுக்கு கூறும்படியான தைரியமான வார்த்தைகளை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அவர் அவர்களையும் நேசிக்கிறார். இந்த கிருபையை எங்களுக்கு தாரும். பிதாவே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்துள்ள அந்த புதிதாய் பிறந்துள்ள குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்காவது ஒரு நல்ல சபையை தங்களுக்கு சொந்தமாக கண்டறிந்து இந்த பழைய சரீரத்தின் தொடர் வேதனைகள் வலிகளில் இருந்து மரணம் அவர்களை விடுதலையாக்கி அவருக்கு முன்பாக மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் மறுமையில் நித்திய ஜீவனோடு நிற்கும் வரையில் அந்த சபையில் உம்மை சேவிப்பார்களாக. நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.